குரு வழி என்றால் என்ன என்பதை பற்றிய விரிவாக்கங்களை குரு இந்த உபதேசத்திலே கொடுக்கின்றார்கள். அடிக்கடி மா மகர் சீஸ்வராய குருதேவர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கோடி கோடி என்ற உணர்வுகள். ஆக இந்த கோடி கோடி என்ற உணர்வுகள் தனித்த நிலையாக நாம் சுவாசித்தது ஒன்றாக இருந்தாலும் அந்த பல கோடி உணர்வுகளையும் அதற்குள் இணைத்து அதை முழுமையாகவே ஒளியாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களாக நாம் ஒவ்வொன்றுடன் அதை இணைத்து கோடி கோடியாக மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இது பரிபாசியாக சொல்லுகின்றார்கள். இந்த அதிகமாக இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களை உபயோகப்படுத்தியவர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய அறிவுகள் தெரியும். இன்று கடிகாரமோ அல்லது எலக்ட்ரானிக் பொருளோ வைத்திருப்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய பேட்டரி அந்த சார்ஜ் குறைந்து விட்டால் அது அனைத்துமே தாறுமாறாக வேலை செய்யும். அல்லது அதில் ஒரு தண்ணீர் அந்த அதில் பட்டு விட்டால் அது எல்லாமே ஒன்று கொண்டு இணைந்த நிலையில் அதனுடைய செயலாக்கங்களை முழுவதுமே செயலற்று போய்விடும். இது போன்றுதான் நமது உயிரம் ஒரு எலக்ட்ரானிக் போன்றுதான் இயங்குகின்றது. ஆக நாம் ஏற்கனவே சமமான நிலைகள் சீரான நிலைகள் கொண்டு நாம் சுவாசித்து எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இயங்கிக் கொண்டிருந்தால் உயிருடைய இயக்கம் சீராக இருக்கும். எடுத்துக்கொண்ட உணர்வை அது சீராக இயக்கும். நம்முடைய சொல்லுகளும் செயல்களும் அனைத்துமே சீராக இருக்கும். ஆனால் அதிலே சிறிது மாறுபட்ட உணர்வுகள் வந்துவிட்டால் அதனுடைய செயலாக்கங்கள் நஞ்சு கொண்டதாக மாறுகின்றது. நஞ்சு கொண்டதாக மாறப்பட போகும்போது அதனுடைய செயலாக்கங்கள் வந்து மாறுபட்ட நிலையாக, அதாவது அந்த துடிப்பினுடைய நிலைகள் இயக்க சக்தி மாறப்பட போகும்போது இந்த துடிப்புக்கு தகுந்த மாதிரிதான் அந்த அறிவினுடைய ஞானங்கள் வருகின்றது. அந்த துடிப்பு குறைந்து விட்டால் நம்முடைய சிந்தனையும் குறைந்து விடுகின்றது. அந்த துடிப்பு குறைந்த நிலையில் நாம் செயல்படுத்த போகும்போது நம்முடைய செயல்கள் தவறாகும் பொழுது மீண்டும் எதிர்மறையான உடல் வரப்பட போகும்போது நம் சிந்தனையற்ற நிலையிலாக என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று அறியாதபடி அந்த கம்ப்யூட்டர் எப்படி அந்த கணக்கீடுகளை அதில் சார்ஜ் குறைந்து விட்டால் நீர்க்கட்டைகள் பட்டுவிட்டால் எப்படி அதனுடைய செயலாக்கங்கள் தடுமாறுகின்றதோ தவறான உணர்வுகளை காட்டுகின்றதோ இதுபோன்றுதான் நம்முடைய உயிரின் இயக்கங்கள் உகந்த உணர்வுகள் அந்த வெப்ப துணுக்குகள் இணைந்த நிலையில் கொப்பதான் துடிப்பு நிலை மாறுவதும் துடிப்புக்கு தகுந்த மாதிரி செயலாக்கங்கள் மாறுவதும் சொல்லுகள் மாறுவதும் இயக்கங்கள் மாறுவதும் உடல் உறுப்புகளுடைய இயக்கங்கள் மாறுவதும் நோயாவதும் மனப்போராவதும் உடலுக்குள் எத்தனையோ மாற்றங்கள் ஆவது இது எல்லாமே நம்ம எடுத்துக்கொண்ட உணர்வு உயிருடைய துடிப்புகள் அது கலந்த நிலைகள் அதனுடைய ஒவ்வொன்றும் அதனுடைய பெரிதாக கூடிய சிறிதாக கூடிய நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இயக்கம் என்று இது கம்ப்யூட்டர் அந்த எலக்ட்ரிக் என்ற நிலைகள் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் எப்படி இயங்குது என்று விஞ்ஞான அறிவு கொண்டே நமக்கு நம்ம உயிரினுடைய செயலாக்கங்களையும் நம் நுகர்ந்த உடனே இயக்கங்களையும் குரு தெளிவாக்குகின்றார். ஆனாலும் இது உங்களுக்கு இது தெரியப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன். இதனால் குருநாதர் காட்டிய வழியில இந்த தியானத்தின் உணர்வு சீராக கடைபிடிப்போர் அனைவருமே இந்த உண்மைகளை உணர முடியும். அதை எது நம்மை இயக்குகிறது மற்றவர்கள் எது இயக்குகிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நானும் உங்களிடம் இது போன்றுதான் அதை பார்த்த மாத்திரத்தில் எந்த உணர்வுடன் வருகின்றேன் என்ன செயல்படுகிறீர்கள் என்று இது எல்லாம் தெரிந்தாலும் உங்களுக்குள் அது எதை எந்த சந்தர்ப்பம் எப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டு உங்களுக்குள் அதை இணைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று இதைத்தான் குரு வழி என்று சொல்லுகின்றார். ஆக உங்களிடம் அந்த உணர்வுகளை தூண்டச் செய்து நல் உணர்வுகளை பெறுவதற்குண்டான சந்தர்ப்பங்களை தான் நான் ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த இச்சை கொண்டுதான் உங்களிடம் சில நேரம் தமாசாக சொல்வது போன்று இருக்கும். அல்லது உங்களிடம் இருப்பதை நான் வரவழைப்பதற்காக அதற்குண்டான சில உணர்வுகளை இணைத்து ஒரு சொல்லை சொல்வதாக தெரியும். ஆனால் அந்த உணர்வை சொன்ன பின் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே நீங்கள் கக்க தொடங்கினீர்கள். அதை கக்கும் பொழுது அந்த உணர்வுடன் நான் எதை இணைத்து எந்த உணர்வுகளை உங்களுக்குள் அது ஞான வித்தாக கொடுத்தால் இது உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி ஊட்டும் நிலையாக அந்த ஞானத்துடைய வழித்தொடராக வரும் என்று அது தெரிந்த நிலையில் கொண்டு இது அதுதான் குரு வழி என்று சொல்லுகிறீர்கள் என்று குரு அதையும் மேற்கோள் காட்டி ஆக இந்த போன்று பண்பட்ட உணர்வுகளை இணைத்துக் கொண்டு வருவதுதான் குருவினுடைய வேலை. ஆக இது போன்றுதான் நாம் மற்றவர்களுடைய தீமையோ மற்றவருடைய குறைகளையோ அவர் வெளிப்படுத்தினாலும் அந்த உணர்வுகளை நாம் அப்படியே நுகர்ந்தோம் என்றால் அப்படியே சுவாசித்தோம் என்றால் அவர் தவறு செய்கிறார், நம்மை தவறாக சொல்லுகின்றார், அதிகாரமாக பேசுகின்றார், குறையாக எண்ணுகின்றார், நம்மை சந்தேகப்படுகின்றார் என்று அவருடைய உணர்வுகள் நமக்குள் சுவாசித்தோம் என்றால் இந்த உயிரினுடைய துடிப்பு அதற்கு தகுந்த மாதிரி இயக்கசக்தி மாறும் பொழுது அவர் ஒரு பங்கு சொன்னால் நம்மளை ரெண்டு மடங்கு கோபப்பட செய்யும், ஆத்திரப்பட செய்யும், சந்தேகப்பட செய்யும், கடைசியில் ரெண்டு பேருக்கும் சண்டைதான் வரும். ஆக இது போன்ற நிலைகள் வராதபடி அவருடைய உணர்வுகள் நமக்குள் இயக்க சக்தியாக மாறாதபடி அதுதான் குரு வழி என்று சொல்லுகின்றார். ஆக அந்த உயர்ந்த உணர்வை துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் சொல் செயல் புனிதம் பெற வேண்டும் என்று இந்த உயர்ந்த உணர்வை நமக்குள் வலுப்படுத்தி கொண்டு இதே உணர்வுகளை யார் எதிர்த்து நமக்கு முன் அங்கே அவருடைய உணர்வு வெளிப்படுத்துகின்றார்கள் அவர்கள் கண்களை உற்று பார்த்து அவர் தெளிந்த ஞானம் பெற வேண்டும், உயர்ந்த ஞானம் பெற வேண்டும், தன்னை உணர்ந்து தான் என்ன சொல்லுகிறோம் ஏது சொல்லுகிறோம் என்று சிந்தித்து இந்த அருள் வழியில் அவருடைய சொல்கள் செயல்கள் அது வைரத்தை போன்று ஜொலித்தின் மலையாக தங்கத்தை போன்று மங்காத நிலையாக அவருடைய சொல் செயல் புனிதம் பெற்று அதன் வழியாக சொல்ல வேண்டும் என்று இந்த உணர்வுகளை ஊடுருவி பார்த்தால் அவரால் அடுத்து அவர் ஏற்கனவே நுகர்ந்து கொண்ட பெரியதொரு மனிதனுடைய உணர்வுகளை ஈர்க்கும் திறனற்று அங்கு போகும்பொழுது அவருடைய சொல் தடுமாறும், செயலாக்கங்கள் தனி, அவர் அமைதி கொண்ட நிலையாக அடுத்தது சொல்ல முடியாது, அவருக்குள்ளே ஒரு பிரேக் போட்ட மாதிரி கூட ஆகும். இதுபோன்று நாம் இந்த அருள் ஒளியின் உணர்வுகளை எடுத்து அவருக்குள் இணைக்க வேண்டிய பக்குவத்தையும் அவர்களுக்குள் அந்த உயர்ந்த உள்ளே நாம் இணைத்துக் கொண்டு வர வேண்டிய முறைகளையும் நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம் என்றால் பெரியவருடைய மனிதனுடைய அதாவது இருள் சூழச்சியும் சிந்தனைத்த நிலையில் இயக்க செய்யும் தன்மைகளை இது நமக்குள் வராதபடி தடுத்துக் கொள்ளலாம். அதே சமயத்தில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல உணர்வுகள் அவர்களையும் நல்வழியாக நாம் எப்படி சிந்தித்து இந்த உணர்வு இதை இப்படி இயக்குகிறது, இந்த உணர்வு இப்படி இயக்குது என்று அதை எப்படி நாம் உணர்ந்து நம்மை சிந்தித்து பொருளிலிருந்து செயல்படும் திறனாக நாம் செயல்படுத்தினோம், இதே போன்று அவர்களை சிந்திக்க செய்யும். அல்லது இது போன்ற உணர்வு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் ஒன்று அவர்கள் இங்கிருந்து விலகி சென்று விடுவார், அல்லது அவருடைய உணர்வுகள் அது பயந்து போய் அவருடைய நம்மை அடுத்து அந்த உணர்வுடன் அணுகாதபடியே நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும் என்று குரு இதிலே தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் இது அங்கக்கலை என்று ஜோதிடமோ ஜாதகமோ இது போன்று நாம் குறிபார்த்து அவருடைய தவறுகளை சொல்வது நிலையோ அல்லது அவருடைய நிலைகளை நாம் வெளிப்படுத்துவது கூடாது. ஏனென்றால் அது தெரிந்தால் அது சொல்லாதபடி அங்கு ஆத்மசுத்தி செய்து அவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும். அவருடைய சொல் நல்லதாக வேண்டும், அவருடைய செயல் புனிதம் பெற வேண்டும், அவர்கள் என்றுமே அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழ வேண்டும் என்று இந்த உணர்வுகளை இணைத்துத்தான் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்றவர் அடுத்தவருடன் குறை இருக்கின்றது. அவர்கள் தவறான வழியில் போகின்றார்கள் என்று அதை சுட்டிக்காட்டும் நிலை வந்துவிட்டால் அவருடைய உணர்வு தான் நமக்குள் இயக்க சக்தியாக மாறி இது போன்று சொன்னோம் என்றால் தவறான உணர்வுகள் ஏற்படுத்த போகும்போது நம்மை அறியாத இரு சூழச்சியும் நிலை வந்து ஆகியது நாம் பிரார்த்தித்து இந்த உயர்ந்த உணர்வை ஊட்டக்கூடிய முறை இதைத்தான் குரு வழி என்று உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று கோடி கோடி என்று இந்த நுண்ணிய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தினோம் என்றால் வளர்ச்சியினுடைய பாதைக்கு அது செல்லும் என்று நமக்கு இந்த தெளிவான உணர்வுகளை ஓட்டுகின்றார்கள்.
ஒரு கம்ப்யூட்டர் இன்னைக்கு மணி கணக்கில் காட்டுறாங்க, அது உணவின் தன்மை. அந்த எலக்ட்ரானிக் அவன் குறித்த நடைகள் உறப்பும் போது அது வந்த உடனே மணிகளை மாற்றி மாற்றி காட்டுகின்றது. அதுல சிறிது நீர் கட்டு பட்டுவிட்டால் நிசிப்புறம் மறைந்து விடுகிறது. ஆக இதே போல எதிர்மறையான உணர்வுகளை அங்க பதிவு செய்யும் போது அது தார்மாறாக வேலை செய்திடும். அந்த கரண்டின் இயக்கம் அதுல உள்ள பேட்டரி சார்ஜ் கம்மியாகிவிட்டாலோ தப்பான கணக்கை கொடுக்கின்றது. இதே போலதான் நாம் வேகமான உயிரின் இயக்கம் சீராக இருக்கப்படும் போது மற்ற நாம் எண்ணும் எண்ண அலைகள் அதிகமாக சேர்த்த பின் நமது உயிர் அந்த உணர்வின் தன்மை இயக்கப்படும் போது நாம் மற்ற சோர்வடியின் நஞ்சான உணர்வு வந்த பின் இந்த இயக்கத்தின் துடிப்பு கம்மியாகின்றது. அப்ப கம்மியாகும் போது நம் உடலின் சுருக்கம் அந்த உணர்வுகள் குறைய தொடங்கி விடுகின்றது. நாம் எண்ணிய நிலைகள் சீரான நிலைகள் நீங்க கணக்கு பார்க்க முடியாது, சீரான சொல்லாகவும் சொல்ல முடியாது. ஆக நமது உயிர் எலக்ட்ரானிக், அதை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். அதை எந்த உணர்வின் தன்மை அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் மாற்றி மாற்றி கொடுத்து கொண்டிரு. அந்த மாற்றுதல் எதுவோ கண்பிடி கொண்டு கலர்கள் மாறும், சொல்லுக்கள் கொண்டு உணர்ச்சிகள் மாறும். ஆக அதே சமயத்தில் உணர்வில் சத்து கொண்டு உடல்களின் நிறம் மாறும். சொல்றது இதுல நீங்க பார்த்து ஒருத்தரை பார்த்த உடனே நீங்க ஜோசியம் சொல்லி போனோம். ஆனா அதை தெரிஞ்சு நீங்க ஜோசியம் சொல்ல தொடங்கிறாரு ரொம்ப. ஏன்னா ஜோசியம் சொல்றதுக்கு சில இதைகளை பார்த்த உடனே இதை வந்து அங்க கலை என்று சொல்வார். இதை பார்த்து விட்டால் ஒரு சொல்லை சொல்லி விட்டால் வரும். உங்ககிட்ட சில நேரங்களை நான் கேள்வியும் கேட்பேன். அந்த சொல்லும் போது உங்ககிட்ட இருந்து என்னென்ன வருதுன்னு பார்ப்பேன். அதுல உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்கணும் சொல்லிதான் நினைச்சு கொடுக்கும். சில நேரங்களில் பார்க்கும்போது இல்லாத இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏதாவது இல்லாதன்னு இல்ல, அவங்க சொல்லுக்குள்ளக்கு வேற விதம் மாற்றி சொல்லும் போது இந்த உணர்வு வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாம் கக்கிட்டு இருக்கும். இந்த அலைகளை தொடர்ந்த உடனே இப்ப என்ன செய்யுது, எந்த உணர்வு உங்களோட கலக்கணும்னு சொல்லி கலக்கம் கொடுப்பேன். தமாசா சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ரொம்ப விஷயம் இருக்கும். அதுல இணைக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு இடீன்னு அங்க போனோம்னு மனசை மாற்றி அதை எதையாவது ஒண்ணு என்ன தமாசா சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற சொல்ல இணைச்ச உடனே அவங்களுக்கு எந்த அறிவு கொடுக்கணுங்கிறதையும் கொடுக்கணும். அதனால தான் இது குருவழி. இப்ப பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா வாத்தியார் ஒருத்தர் மேல வெறுப்பாய் போச்சுன்னா அந்த வெறுப்பின் தன்மை கொண்டு அவர் பாடத்தை கொஞ்சம் அழுத்தமா சொல்லுவார். இப்போ வாத்தியார் சொன்னோடனே இங்க பயத்தின் உணர்வு வந்துச்சுன்னு வாத்தியார் என்ன சொன்னாலும் பதிவாக. ஆக அந்த உணர்வின் நிலைகள், ஆக அதே சமயத்தில் பார்வை நிலையாகும் அந்த இருட்டா கலர் கருப்பாய்ப்போ. இந்த உணர்வின் தன்மை எது கொண்டாலும் அந்த நிலைகள் நம்ம பார்க்க முடியாது. இரு சூழ்ந்த நிலைகள் அந்த உணர்வுக்குள் நஞ்சாகும். ஆக சிந்தனை விஷத்துக்குள் எது போட்டாலும் சிந்தனை வரும், சாத்தான சிந்தனை வராது, விஷத்தின் தன்மை உணர்வாக மாறிவிடும். அச்சமயம் பதிவு செய்த நிலைகள் அது சீராக வராது. சொல்றது பத்தாச்சு. ஆகினாலே இப்ப நாம் குரு கொடுத்த உணர்வின் தன்மையை கோடி கோடி என்ற நிலைக்கு கொண்டு நமக்கு ஒன்றின் தன்மை வளர்ந்தாலும் கோடி கோடி கொண்டு ஆக ஒளியின் தன்மையாக நீக்கிய உணர்வின் தன்மை தான் உங்களுக்குள் இப்ப இணைத்தே கொண்டு வந்தது. ஆக அந்த இணைத்து கொண்ட பின் இப்ப சொன்ன உணர்வுகள் அடுத்தவன் நீங்க பார்த்தோன்னா கேட்டறிந்து சொல்வது அல்ல. கேட்டறிந்து திருப்பி நீங்க சொல்லணும்னா நானே திருப்பி சொல்ல முடியாது. ஆக அந்த திருப்பி சொல்ற நிலையை வந்தாச்சுன்னா வெறும் பாடநிலை தான் ஆகும். ஆக நாம் ஒருவரை பார்க்கப்படும் போது அந்த நிலைகள் நம்மளுக்கு உணர்த்தது, அப்ப நம்மளுக்கு தீமை என்று தெரியும். அந்த தீமையை நீக்கிறதுக்கு வழி என்ற நிலைகள் நாம் எடுக்கணும். அந்த மகிழ்ச்சி நான் சக்தி தரணும் அப்படின்னு உணர்வு எடுத்தாச்சுன்னா நமக்குள் தீமை சேராது. அப்ப அவங்க தீமையை நீக்கிற சொல்லாக வரும். அந்த சொல்லினை பரிசீலித்தா அவங்க கேட்டு உணர்ந்தா திருப்பி அவர்கள் என்ன இருந்தா அவங்க தீமையை அவங்க போக்க முடியும். ஆகினாலே நாம இப்ப அறிதல் வரும். யார் பார்த்தாலும் திடீர்னு என ஒருத்தருக்கு வாய் திறந்து சொன்னா போறோம் இப்படித்தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்ச உடனே உடனே ஆத்மசுத்தி செய்யணும். அந்த தெரிஞ்சதை சொல்ல கூடாது அவங்க கிட்ட. அதை நம்ம வர வர ஆத்மசுத்தி செய்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மகிழ்ச்சி மறுபடி பெறணும். இப்ப நினைவுங்க, நீங்க கண்ணில் விட்டு விட்டு பாருங்க, நினைவை கண்ணில் விட்டு நீங்க சொல்லவே வேண்டியல்ல, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் சொல்லும் போது நம்ம போக வரும், சிந்தனையில எடுத்து பாருங்க, சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைவை பாய்ச்சி பாருங்க. இந்த உணர்வு மாதிரி நீங்க அப்படி சொல்லி பாருங்க, யாராவது தப்பு சொல்றவங்க திட்டி திக்கணும்னு சொல்லவே முடியாது, பிரேக் ஆகும், வேணா பாருங்க, இது போய் இடைமறிக்கும், அங்க பிரேக் ஆகும், அந்த குறைகளை சிந்தித்து பார்க்கப்படும் போது அங்க தடையாகும். ஆக அவங்க உணர்வு நமக்கிட்ட வராது, நம்ம உணர்வு அவரை என்ன தப்பு அடக்கும், இது வேணும், ஏன்னா அந்த மகிழ்ச்சியின சக்தி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குறை காணணும் அவர்கள் தவறு செய்யவில்லை, அங்கு குறைகள் வளரக்கூடாது, மகிழ்ச்சியின் அருள் அங்க பெறணும், அங்க மெய்ப்புற காணும் நிலை வரணும். இதை எண்ணிட்டு மட்டும் நீங்க பாருங்க, இப்படி பேசுறான்னு குற்றம் வந்தா அவரது உங்ககிட்ட வளரும், உங்களதும் சேர்த்து வேணும், உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வரும், நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வரும். ஆனா இந்த மாதிரி முறைகள்ல நாம இந்த தியான வழியில் இருக்கிறவங்க பலதான், ஏன்னா நாம பேசக்கூடிய இந்த உணர்வுகள் அனைத்துமே சூரியன் காந்த சக்தி அலைகளாக பரப்பிச்சு இப்ப உங்களுக்குள் உற்சாக பதிவு ரேடியோ டிவியில எப்படி பதிவு செய்யறோமோ இது பதிவு செய்திடும். அப்ப அப்பப்ப நீங்க மகிழ்ச்சின சக்தி பெறணுங்கிற போது இந்த எண்ணம் வருது, அப்ப இது உங்களுக்குள்ள ஆன்மா வலுவரும், அப்ப தீமைகளை உணர முடியும், ஆனா உள்ளுக்க விடாது. ஆக உங்க எண்ணம் இதே மாதிரி எண்ணி நீங்க செய்து பாருங்க, அந்த உணர்வு எண்ணிட்டு நீங்க உங்க பார்வையை மட்டும் செலுத்தி பாருங்க, அங்க குறைகள் தவறு, அந்த குறைகள் நமக்கு வளராது, அதை அந்த உணர்ச்சிகள் நம்ம இயக்காது, நம்முடைய உணர்ச்சிகள் அங்க ஒடுங்குச்சு, அதனால குறைக்க செய்யும், இதனால விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, பயம் ஆகும்.
ராமாயண காவியத்தில் காட்டப்பட்ட பத்தாவது நிலை அடையக்கூடிய தசரத சக்கரவர்த்தியை பற்றியும், அதே சமயத்தில் இந்த ராவணன் என்று அவனும் பத்தாவது நிலை அடைய தகுதி பெற்றவன் என்றும், அதுவும் இந்த உடல் பெற்ற நிலையில் நமக்குள் உருவான நிலைதான் என்று இதையும் சுட்டி காண்பித்து, இது வேதனைப்படும் நிலையில் கொண்டு, வேதனைப்படுத்திய நிலையில் கொண்டு இந்த தசரத சக்கரவர்த்தி என்ற நிலையில் பின்னாட்கள் அதனுடைய நிலை என்ன ஆகிறது என்றும், அதே சமயத்தில் இந்த அசுரத்தனமான உணர்வுகளை மற்றவர்களை அடிமைப்படுத்தும் அந்த குணாதிசயங்களை காட்டி, இது போன்ற உணர்வுகளை வளர்த்து கொண்டால் நம்முடைய நிலை எங்கே செல்ல வேண்டும், எங்கே சென்று விடுவோம் என்பதையும் சொல்லி, ஆனால் இதில் சீதா ராமா என்று அந்த அரவணைக்கும் உணர்வு கொண்ட கல்யாண ராமா என்ற நிலையிலாக மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளை சுட்டி காண்பித்து, இதன் வழி நாம் சீராக செல்ல வேண்டிய முறைகளையும் அந்த ராமாயண காவியம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது என்று சொல்லி, அந்த மூலக்கூறுகளை நமக்கு இதில் எடுத்து அதனுடைய விளக்கமாக சொல்லி, அந்த அருள் வழியில் நாம் வாழ வேண்டிய முறைகளை குரு இதில் உணர்த்துகின்றார். என்றால் உங்களுடைய நிலைகளை இந்த உபதேசம் என்று கொடுக்கப்பட போகும்போதே உங்களுடைய நினைவாற்றலையும் சரி, உங்களுடைய உணர்வுகளையும் சரி, அந்த துருவ நட்சத்திரத்துக்கு அழைத்து செல்கின்றேன். அந்த துருவ தியானத்தில் எந்த சக்திகளை பெறுகின்றீர்களோ, அந்த துருவ நட்சத்திரத்துடைய அரும்பெரும் சக்திகளை இந்த உபதேச வாயிலாகவே உங்களுக்குள் கொடுக்கப்பட போகும்போது, உங்கள் ரத்த நாளங்களிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகள் உங்களுக்குள் அது கருக்களாக அணுக்களாக விளையக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைகிறது. ஆக இது பதிவாக்கிய நிலையில் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்த நிலையில் கொண்டு, துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் நாங்கள் பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் என்று வளர்த்து கொண்டு, கணவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று மனைவியும், மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று கணவனும், இப்படி இருவருமே ஒன்று சேர்ந்த நிலையில் கொண்டு உயர்ந்த உணர்வுகளை பெற்று இருவருக்கும் அது பாதுகாப்பு கவசமாக ஒருவருக்கொருவர் பாய்ச்சிடும் நிலையாக வரும்பொழுது, இந்த ஒன்று சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய நிலை வரப்போகும்போது அங்கே சொற்கு லோகமாக அமைகின்றது, மன மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆக இப்படி வாழக்கூடிய நிலையை, பண்பட்ட நிலையை நாம் இது பழக்கமாக வைத்துக் கொண்டால், அந்த அகஸ்தியன் அவர் மனைவி துருவ மகரிஷி என்ற நிலையில் அவர் இவர்கள் எப்படி ஒன்றி வாழ்ந்தார்களோ, இருவுடன் ஒன்றி வாழ்ந்தார்களோ அத்தகைய நிலை வருகின்றது. ஆனால் இதுபோன்று இல்லாதபடி இந்த கணவன் மனைவியாக வாழக்கூடிய நிலைகள் ஒருவருக்கொருவர் பகமையாகி எதிர்ப்பாகி எத்தனையோ மாறுபட்ட உணர்வுகளை சந்தித்து அதனால் சண்டையோ சச்சரவுகளை ஏற்பட்டு பிரித்து ஒருவரை ஒருவர் பிரித்தாலும் உணர்வுகள் கொண்டு பகமை ஒட்டக்கூடிய உணர்வுகளாக வந்துவிட்டால் இது நரகலோகத்தை தன் சந்திக்க நேருகின்றது. அது இது போன்று இல்லாதபடி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழும் நிலையாக அந்த உயர்ந்த உணவை பெற்று இதுபோன்று வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமது உயிர் அது ஈசனாக இருக்கின்றது, விஷ்ணுவாக இருந்து நாம் நுகர்வது அனைத்துமே அது வரம் கொடுத்து உருவாக்கக்கூடிய சக்தியாக, அது இயக்க சக்தியாக இருக்கிறது. பிரம்மா உடலுக்குள் எந்த உடல்களை நுகர்ந்தோமோ அந்த வரப்படி நமக்குள் சிருஷ்டியாக்கும் நிலையாக பிரம்மமாகின்றது. அதே சமயத்தில் எதை பிரம்மமாக்கணுமோ இது நம் உடலுடன் ரெண்டர கலந்து நம் உடலில் அணுக்களாக விளைந்து விடுகின்றது. இப்படி நாம் நுகர்வது அனைத்துமே நமது உயிரால் இயக்கப்பட்டு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் என்று இந்த லோகமாக இந்திரியமாக இது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆக இப்படி மாறக்கூடிய நிலைகளைத்தான் இந்தர் உலோகம் என்று இது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அதான் ஆறு கன்னி பெண்கள் என்று ஆறாதறிவனுடைய தன்மைகளாக அது சுட்டி காட்டப்பட்டு அதனுடைய அமைப்புகளை நாம் சீராக பயன்படுத்தினால் இந்த உணர்ச்சிகள் நமக்குள் அந்த இந்திர சபை இந்திர உலோகத்தை என்றுமே அது நமது உடலையும் நமது மனதையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க அது ஏதுவாக இருக்கும் என்றுதான் இந்திர உலோகம் என்று காட்டுகின்றார்கள். ஆனால் இந்த ராவணன் என்று அதை அரக்கன் என்று சித்தரித்து காண்பித்து அவருடைய குணமும் மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்றும் தனக்கில் வரவில்லை என்றால் அவனை கொன்று பூசிக்கும் நிலையாக அதை ரசித்து வாழும் உணர்வுகளாகவே அவனை சித்தரித்து காட்டுகின்றார்கள். அதை இதுபோன்று நான் இந்த சந்தர்ப்பமா அதாவது நம்முடைய அறியாத நிலைகள் கொண்டு நுகர்ந்த உணர்வுகள் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி மற்ற யாராக இருந்தாலும் அந்த அடிமைப்படுத்த வேண்டும். தன் சொல் படிதான் அனைவரும் கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை நான் வீழ்த்தி விடுவேன் தாக்கி விடுவேன் என்று இதுபோன்று அதாவது அந்த கோபத்தினுடைய உச்சகட்டம் அடைந்து மற்றவர்களை தாக்கி அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்தி அதை ரசித்து வாழும் உணர்வுகளாக இந்த வாழ்க்கையில் நாம் சுவாசித்தோம் என்றால் இந்த இந்திர சபை அந்த கன்னி பெண்கள் என்று அந்த மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நமக்குள் மகிழ்ந்து வாழக்கூடிய இந்த உணர்ச்சிகளே இந்திர உலோகத்தையே அதாவது இந்திரனே அதை அடிமைப்படுத்தும் நிலையாகும் பொழுது தான் சொன்னபடிதான் கேட்க வேண்டும் என்று அனைத்தையும் மாற்றிடும் நிலையாக வரப்படும் போது நல்ல மனித உடலை உருவாக்கிய இந்த அணுக்கள் அனைத்தும் செயலிழந்து விடுகின்றது. ஆக ஒரு புலி மற்றொன்றை தாக்கி அதை உணவாக புசிக்கும் பொழுது எப்படி மகிழ்ச்சி அடைகின்றதோ இதுபோன்று நாம் அந்த மகிழ்ச்சி என்ற நிலையில் ஞானிகள் எதை உணர்த்தினாலும் அந்த உண்மை உணராதபடி மற்றவரை அரக்கத்தனமாக அசுரத்தனமாக தாக்கிடும் உணர்வுகளை எஞ்சி நிற்கின்றது. ஆக இதுபோன்ற உணர்வு வந்தால் நமது உயிர் என்ன செய்யும்? நீ எடுத்துக்கொண்ட உணர்வின் பிரகாரம் இந்த உலோகமே மாறிவிட்டது. ஆகவே இந்த மனித உடலை பெறாதபடி அந்த புலியினுடைய உணர்வுகளை அது எப்படி தனக்குள் மற்றதை வீழ்த்திடும் உணர்வாக அதை ரசித்திடும் நிலையாக அதனுடைய உணர்வின் இயக்கங்கள் அங்கே உருப்பெற்ற நிலை அந்த உடலுக்குள் சென்று நீ அதுவாகத்தான் ஆக வேண்டும் என்று இந்த உயிருடைய நிலைகள் நம்மை இந்த மனித நிலைகளை உருவாக்கிய நிலைகளை மாற்றி அமைத்து அந்த புலியினுடைய உடலை உருவாக்கும் இந்து உலோகமாக உருப்பெறச் செய்து இன்று நாம் மனிதனாக இருந்தாலும் இது போன்ற உணர்வுகளை வளர்த்து கொண்டால் மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட நிலையில் கடைசியில் புலியாகத்தான் போய் சேர்வோம் என்று இந்த அரக்க உணர்வுடைய செயல்களையும் அதனுடைய செயலாக்கங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் இதுபோன்ற நிலைகளை மகிழ்ச்சி என்ற நிலைகளை அரவணைத்து வாழும் சக்திகளை நாம் இழந்தோம் என்றால் நம்முடைய எல்லை கடைசியில் எங்கே செல்வோம் எதனுடைய நிலை ஆகும் என்றுதான் அங்கே நாம் எடுக்கக்கூடிய இந்த கோப குணத்தின் மற்றவர்களை அடக்கியால் உணர்வு உச்சகட்டம் அடைந்தால் எந்த நிலை அடைவோம் என்று இதை சொல்லி குண அதே சமயத்தில் இங்கே தசரத சக்கரவர்த்தி என்று இங்கே இதையும் காட்டுகின்றார். அந்த அவர் மூன்று நாட்டையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்களும் மற்ற வீழ்த்த வேண்டும் என்றுதான் அந்த உணர்வின் நோக்கம் கொண்டு தன் நாட்டை விஸ்தரிக்க வேண்டும் சாம்ராஜ்யத்தை பெருக்க வேண்டும் என்று அவர் செயல்படுத்துகின்றார். ஆனாலும் அவர் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் என்றால் நம் உயிரால் நுகரப்பட்ட உணர்வுகள் தான். அது அந்தந்த சந்தர்ப்பம் எதனதன் உணர்வின் வலுக்களை நாம் அந்த வலிமையான நிலையில் கொண்டு நமக்குள் பதிவாகின்றதோ விளைகின்றதோ அது அனைத்துமே இந்த உயிருடன் இணைந்த நிலைகளாக உடலுடன் அது இணைந்த நிலையாக விளையப்பட போகும்போது அந்த உயிரோடு சேர்ந்த உணர்வின் இயக்கமாக அந்த சக்தியாக அதைத்தான் மனைவி என்று சொல்லுகின்றார். தசரத சக்கரவர்த்திக்கு 16,000 மனைவிகள் என்றால் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு நொடிப்புலன் எத்தனை சக்திகளை நாம் நுகர்கின்றோம் அது அனைத்துமே இந்த உயிருடன் இணைந்த நிலைய உடலுடன் அது இணைந்து செயல்பட்டு இயக்க சக்தியாக மாறும் பொழுது ஒவ்வொன்றும் அது மனைவியாக அதனுடன் இணைந்தே செயல்படுகிறது என்றாலும் இந்த மனைவியினுடைய அது எடுத்துக்கொண்ட உணர்வு அது சக்தியாக காட்டப்பட்டாலும் அதிலே விளைந்த நுண் அணுக்கள் அதாவது அந்த மனைவி அந்த குழந்தை என்று வரப்பட போகும்போது தன் குழந்தைக்குத்தான் இங்கே ஆட்சி பீடம் அமைய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சக்திகளும் விரும்பப்பட போகும்போது கடைசியில் இந்த தசரத சக்கரவர்த்தி நான் நல்லதுக்காக தான் இதை செய்தேன் என்னுடைய நல்ல மகன் நல்ல அதாவது அந்த மூத்தவன் ராமனுக்கு அந்த பட்டத்தை சூட்டி அதை நாம் கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அந்த நல்லதுக்குண்டான உணர்வுகளை இதை அதற்காகத்தான் இதை எல்லாம் செய்தேன் அந்த உயர்ந்த நிலையில் கொண்டுதான் இதை செய்தேன் என்றாலும் சந்தர்ப்பவசத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதைத்தான் இங்கே கூனி என்று காண்பிக்கின்றார். இப்படி மற்றவர்களை வீழ்த்திடும் உணர்வாக சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது மனைவியாக சக்தியாக இந்த உடலுடன் இணைந்த நிலையில் கொண்டு அது இந்த நல்லவன் என்று தெரிந்தாலும் அந்த நல்லவனுக்கு இந்த ஆட்சி பீடம் அமையக்கூடாது தன் மகனுக்குத்தான் இது கிடைக்க வேண்டும் என்று அந்த உண்மைகளை உணராதபடியாகத்தான் அங்கே சொல்லுகின்றார். கூனி என்ற பாத்திரமாக காண்டப்பட்டு அது எனக்கு நீ சோறு போட்டாய் பெரிதொரு மனிதனை வீழ்த்தக்கூடிய உணர்வுகள் இந்த காற்று மண்டலத்தில் இருப்பதை நாம் எடுத்து நமக்குள் விளைய வைத்தால் அதற்கு எப்படி சோறு போட்டோம் என்று சொல்கின்றோமோ அதற்கு ஜீவன் கொடுத்த பின்பு அது அந்த நன்றி கடன் மாறாது. நாம் எடுத்துக்கொண்ட தீமை செய்யக்கூடிய வீழ்த்தக்கூடிய உணர்வுகள் நமக்குள் இணைந்து விட்டால் அது குறுகிய உணர்வாக இந்த உணர்வுகளைத்தான் அது ஓதும். எனக்கு நீ இடம் கொடுத்தாய் ஆக நான் என்னை வளர்க்கக்கூடிய நிலையிலாக உனக்கு இந்த பாக்கியத்தை நான் தருகிறேன் என்று அந்த உபதேசமாக அந்த கைகைக்கு அந்த குனியை கொடுத்ததாக பாத்திர படைப்புகளை காண்பித்து கடைசியில் அங்கே கைகைக்கு மூத்தவனுக்குத்தான் அரசு பீடம் சட்டத்தினுடைய நிலைகள் அந்த அரசாட்சியினுடைய நிலையில் முழுமையாக தெரிந்திருந்தாலும் அவ்வாறு செயல்படுத்தக்கூடாது என்று அது விடாப்பிடியாக தன் கூட இந்த விடாப்பிடி என்று சொல்லுகின்ற பிடிவாதமாக நாம் எடுத்துக்கொண்ட சில அறியாத நுகர்ந்த இது போன்ற உணர்வுகள் பிடிவாதமான நிலையில் செயல்பட்டால் மனிதன் நல்ல நிலையை அடைய முடியாதபடி, அதாவது உயிரால் நுகரப்பட்ட உணர்வு உடலுக்குள் விளைந்த பின் அதன் அதன் பங்குக்கு அதனுடைய செயலாக்கங்கள் வரப்பட போகும்போது நல்லதை செயல்படுத்த முடியாது எப்படி போகிறது என்பதை அங்கே அந்த பாத்திர படைப்பாக காட்டுகின்றார். அதே சமயத்து இன்னும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக பரிபக்குவ நிலை பெறுவதற்காக அங்கு ஜனக சக்கரவர்த்தி என்று காண்பித்தாலும் ஜனக சக்கரவர்த்தி உழுது பயிரிடும் நிலையாக பண்பட்ட நிலையாக அவர் அதிலே தோன்றி எடுக்கப்பட போகும்போது அதிலே கிடைத்ததுதான் சீதா என்று அந்த மகிழ்ச்சி என்ற சத்து என்று காண்பிக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் சமப்படுத்தி ஏனென்றால் காடுகளிலே வளரக்கூடிய அந்த தாவரங்களையோ கனிகளையோ நாம் உட்கொள்ள முடியாது, அதனால விஷத்தன்மைகள் இருக்கும். ஆனால் நாம் சமமாக வாழக்கூடிய நிலைகளுக்கு நமக்கு வேண்டிய பயிர்களை நாமே இந்த நிலத்தை பண்படுத்தி அந்த விதைகளை விதைத்து நமக்கு வேண்டிய மகசூல் எடுத்து நாம் எப்படி அது நமக்கு விரும்பக்கூடிய அளவுக்கு அதை சமைத்து உணவாக உட்கொண்டு அந்த மகிழ்ச்சியை நாம் அடைகின்றோமோ அது போன்றுதான் அந்த மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வுகளாக இது போன்ற தாவர இனங்களை அந்த விதைகளை தானியங்களை மற்ற கனி வர்க்கங்களை மற்ற எத்தனை நிலையில் நமக்கு உகந்ததாக இது மகிழ்ச்சி படுத்தும் நிலையாக எப்படி உருவாக்குகின்றோமோ இது போன்றுதான் அந்த மகிழ்ச்சி ஊற்றும் உணர்வுகள் வரும்பொழுதுதான் நம் இந்த வாழ்க்கையில் மனிதன் என்ற முழுமையை அடைய முடிகின்றது, வளர்ச்சியினுடைய பாதையில் செல்ல முடிகின்றது. அதைத்தான் அங்கே சீதா என்று எப்படி இதை உழுது பயிரிட்டு பண்பட்ட நிலையில் நாம் உட்கொள்ளும் போது எந்த மகிழ்ச்சி வருதோ அந்த மகிழ்ச்சியை தான் அங்கே சீதா என்று சித்தரித்து காண்பிக்கப்பட்டு இந்த மகிழ்ச்சியை நீ அரவணைக்க வேண்டும். தசரவர சக்கரவர்த்தி எப்படி கடைசியில் அவர் வேதனைப்பட்டு அவர் உடலை விட்டு நீங்குகின்றாரோ அங்கே அறக்க குணமாக ராவணன் என்று காட்டப்பட்டு அவன் புலியினுடைய நிலைகளாக போகின்றானோ அவர் இரண்டிலுமே இங்கு மகிழ்ச்சி இல்லை. ஆக இந்த மகிழ்ச்சி என்ற நிலையில் அங்கே அரவணைக்கும் அந்த சந்தர்ப்பம் அமையவில்லை. ஆக இது போன்ற நிலைகளை பக்குவப்படுத்தி பண்படுத்த நிலையாகத்தான் அங்கு சீதா என்றும் இதை யார் ஒருவர் அரவணைக்கிறாரோ அவர்களுக்கு இது கிடைக்கும் என்று அந்த மகிழ்ச்சியான உணர்வுகளை நாம் அரவணைக்க வேண்டும். மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளைத்தான் நாம் அரவணைக்க வேண்டும். இதை பிறர் வீழ்த்திடும் உணர்வோ அல்லது வேதனைப்படுத்தும் நிலையோ அல்லது வேதனை வளர்க்கும் நிலையோ அல்லது வேதனை ரசிக்கும் நிலையோ இது போன்று எந்த வகையிலும் வந்தாலும் நம்முடைய நிலை கடைசி இந்த மகிழ்ச்சி என்ற நிலைகளை சீதா என்ற அந்த சுவையை உயர்ந்த நிலையை நாம் எப்படி உணவை உட்கொள்ளும் போது மகிழ்ச்சி ஏற்படுகின்றதோ இந்த மகிழ்ச்சியான உணர்வை நமக்குள் உயிரோடு ஒன்றி என்றுமே ஏகாந்தமாக விளைய வைக்கக்கூடிய தன்மைக்குத்தான் அங்கே ஜனக சக்கரவர்த்தியை காண்பித்து அவர்தான் பறைசாற்றுகின்றார். யார் ஒருவர் இதிலே வலுக்கொண்ட நிலைகளாக அவருடைய திறமைகளை காட்டுகின்றார்களோ அவருக்கு இந்த மகிழ்ச்சி என்ற நிலையை தரப்படும் என்று சொல்லப்பட போகும்போது அவரவர்கள் மற்றவர்களை தாக்கிடும் நிலைகளை தனங்கே சுட்டி காட்டுகின்றார்கள். அதிலேதான் அவர்கள் வித்தைகளை அவருடைய ஆற்றல்களை காட்டுகின்றனர். ராமனும் இந்த துன்புறுத்தும் தீமை செய்யும் இந்த ஆயுதத்தை எடுத்தாலே மற்றவர்களை அதை வீழ்த்தி அதனால் நமக்கு மகிழ்ச்சி இல்லாத செய்யும் இந்த ஆயுதமே நமக்கு அது உதவாது என்ற நிலையில் அதைத்தான் அவன் அங்கே ஒடித்து விடுகின்றான். ஆக அந்த யாரோரும் அந்த துன்புறுத்தும் உணர்வுகளை அவர்கள் நீக்குகின்றார்களோ அவர்களுக்கே அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வுகள் அரவணைக்கும் சக்தியாக வரும் என்று அந்த காவிய படைப்பாக குருநாதிரி அதில் நமக்கு தெளிவாக சொல்லி நாம் இந்த வாழ்க்கையில் அரவணைக்க வேண்டியது எது, எதை நமக்குள் விளைய வைக்க வேண்டும் என்று பக்குவப்பட்ட நிலையை காட்டில் விளையும் நிலையை நாம் எடுத்தால் நமக்குள் எப்படி விஷத்தன்மையாக மாறுகின்றதோ இது போன்றுதான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில கோபமோ ஆத்திரமோ வேதனையோ பழிதீர்க்கும் உணர்வோ எத்தனை தீமை செய்யக்கூடிய உணர்வு இது காடுகளாக இருந்தாலும் அது போன்ற நிலைகளை எடுத்து நாம் உணவாக உட்கொண்டால் நாம் அந்த காற்றில் வாழும் மிருகத்தினுடைய தன்மைக்கு போய்விடும். ஆனால் இதிலே மகிழ்ச்சி ஊட்டும் நிலையாக சீதா என்று பிறரை மகிழ்ச்சி படுத்தும் தனக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அந்த உயர்ந்த உணர்வுகளை ஒரு உணவை உட்கொள்ளும் போது நாம் எப்படி மகிழ்ச்சி அடைகின்றமோ இந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளாக மகிழ்ச்சி ஊட்டும் செயலாக மகிழ்ச்சியை வளர்த்திடும் பண்பட்ட செயலாக நாம் இதன் வழி நாம் இந்த உணர்வுகளை அரவணைத்தோம் என்றால் மற்றவரை காத்திரும் உணர்வாக அரவணைத்தோம் என்றால் அதற்குண்டான நிலைகளை நாம் பெற முடியும். அதனால் காவிய படைப்பிலே ஒவ்வொன்றும் சுட்டி காட்டப்பட போகும்போது நாம் சூரியனால் கவரப்பட்டாலும் அது வேதனைப்படுத்தும் நிலைகளோ மற்ற அல்லல் படுத்தும் நிலைகளோ அதை வாலி என்று காண்பிக்கின்றார்கள். ஆக இது போன்ற நிலைகளைத்தான் இங்கே சுவைமிக்க நிலையை அரவணைக்கும் சக்தி வரும் இதை சீதா என்று காட்டுகின்றார்கள். ஏனென்றால் எல்லாமே சூரியன் கவர்ந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் நாம் எதை எடுக்கின்றமோ எதை நமக்குள் விளைய வைக்கின்றமோ எதை வளர்த்துக் கொள்கின்றமோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே அடுத்த நிலையில் உருவாகின்றது. ஆக நாம் அரவணைக்க வேண்டியது நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய இந்த மகிழ்ச்சி ஊற்று உணர்வு என்பதுதான் அங்கே சீதா ராமா. ஆக இந்த சீதா ராமா என்று அந்த கல்யாண ராமன் என்ற நிலையில் மகிழ்ச்சிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை நாம் சுவாசித்து வாழ்க்கையில் நமக்குள் அந்த மகிழ்ச்சி ஊட்டும் நிலையாக நாம் விளைய வைத்தால் நாமும் அந்த நிலையை பெற முடியும், மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உருவாக முடியும். அது ஏகாந்த நிலையாக என்றுமே கணவன் மனைவியாக முதல்ல சொன்ன மாதிரி சொற்குலோகம் என்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரம் சரி சப்தரிஷி மண்டலங்கள் சரி அந்த ஈர்ப்போட்டத்திலே நாம் சென்று அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை நாம் அரவணைத்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி படுத்தும் நிலையாக நாம் செயல்படுத்த முடியும் செயல்படுத்த வேண்டும் என்பதே ராமாயண காவியத்தின் உட்பொருள் என்று கூறு. இதை நமக்கு பல வகையில் அதை பிரித்து பிரித்து அவர் உள்பொருளை காமித்து நாம் செயல்படுத்த வேண்டிய முறைகளும் வழி நடத்த வேண்டிய முறைகளையும் தெளிவாக்குகின்றார்கள்.
இதுவே உங்கள் துருவ தியானத்திற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். இது இப்ப எண்ணங்கள் அங்கு ஒன்றே குவிக்கப்படும் போது இதுவே உங்களுக்கு தியானமாக அமைகின்றது. அந்த அரும்பெரும் சக்தி இன்று சுற்று நட்சத்திரம் வெளிப்படுவதை நாம் பூமி கவரும் நேரத்தில் உங்க நினைவாற்றலை எங்க பரப்பச்சு என்பது உணர்வில் நீங்கள் நுகரும் சக்தி வருகின்றது. உங்க இரத்த நாணத்தில் கலக்கப்படுகின்றது. அவர் அறிவின் தன்மை ஞானத்தை நீங்கள் பெரும் தகுதி பெற வேண்டும் என்றே இதை உங்களுக்குள் பதிவாக்குகின்றது. ஆகவே இதை போன்று நாம் உடலின் தன்மை மாற்றி நரகலோகத்திற்கு செல்லாதபடி நாம் சொர்க்கம் என்ற நிலையில் பெற வேண்டும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எவ்வாறு ஒன்று வாடுகின்றனரோ அவர்கள் சொர்க்கம் அடைகின்றனர். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பகைமை கொண்டு எவர் வாழ்கின்றனோ மீண்டும் பேயாக மாறி ஒருவருக்கொருவர் தாக்கும் நிலையும் இருவரும் பிரிந்து சென்று ஒவ்வொரு உடலுக்குள் சென்று மீண்டும் நரகுலோகத்தை மனிதன் ஒரு உடலுக்குள் சென்றாலும் பேயாக செல்லுகின்றது. உடலை வீழ்த்திவிட்டு தனித்து பிரித்து விடுகின்றது. வெளியே சென்ற பின் மீண்டும் இந்த உணர்வு எதை எடுத்தோ அதைக்கு தக்கவாறு புலியோ மாடோ மானோ நாயோ பாம்போ தேளோ கோழியோ போன்ற உணர்வுகளை வளர்க்க சேர்ந்து விடுகின்றது. உணர்வாக இப்போது நாம் இறைத்தால் நாம் உயிரான நிலைகள் கொண்டு விஷ்ணு வரம் கொடுக்கின்றார். நாம் நகரும் உணர்வுகள் அனைத்து நமது உயிர் எதுவோ அதன் உணர்வு கொண்டு நம் உடலுக்குள் பிரம்மமாக மாறுகின்றது, அணுவாக மாறுகின்றது. அணுவாக மாறிய பின் நம் உடலுக்குள் அது சேர்க்கப்படும் போது சிவமாகின்றது. ஆகவே இன்று நாம் பல கோடி சரீரங்களை கடந்து நாம் வந்த பின் இன்று பார்க்கின்றோம் ராமாயணத்தை காட்டி அசுர உணர்வு கொண்டு ராவணன் கடும் தவறுகளை செய்கிறான் என்று மற்றவர்கள் இரக்கமற்றுக் கொள்வதும் ஆக இரக்கமற்று புசிப்பதும் தான் என்று அகம் கொண்டு நிற்பதும் தனக்கீழ் அடிமையாக வேண்டும் என்ற உணர்வை அவன் செலுத்துகின்றான். ஆகவே குரூர நிலைகள் கொண்டு மற்றவர்களை கொண்டு புசித்து அது ரசிக்கும் தன்மை வருகின்றது. அவன் அவ்வாறு ரசிக்கும் தன்மை வந்தால் அவன் யாகத்தை வளர்த்தான் என்று காவியங்கள் கூறுகின்றது. விஷ்ணு நோக்கி அவன் தவம் இருந்தான், அந்த தவத்தின் தன்மை கொண்டு யாகத்தை வளர்த்தான் என்று. ஆகவே யாகம் என்பது அவன் உயிரே நெருப்பு. ஆகவே அனைவரும் தனக்குள் அடிமையாக வேண்டும் என்ற உணர்வை சேர்க்கின்றான். தனக்குள் அடிமை ஆகாதரை கொன்று புசிக்கும் நிலை வருகின்றது. அவன் கொண்டு அதை கொண்டு ரசித்து நாட்டை அவன் ஆட்சி புரியும் தன்மை வருகின்றது. அவ்வாறு அவன் கொடூர நிலைகள் எடுத்து நுகர்ந்த உணர்வுகள் அவன் உடலிலே விளைந்த பின் விஷ்ணு வரம் கொடுத்து விழுந்தான். அவன் தவப்பிரகாரம் அவன் எண்ணத்தை நிறைவேற்றும் தன்மை வரப்படும் போது அதன் நுகர்ந்த உணர்வுகள் அவன் மனித உடலுக்குள் அரக்கத்தன்மையான செயல்களை செயல்படுத்தும் அணுவின் தன்மை பிரம்மமாக உருவாகின்றது. விஷ்ணுவின் மகன் பிரம்மா. ஆகவே இதனை எடுத்தமோ அதன் வழிப்படி அன்று அவன் யாகத்தியில் ஏற்றப்படி விஷ்ணு வரம் கொடுத்த பின் பிரம்மாவும் அதற்கு இணங்கேன். அவன் ஏந்தி என்னென்ன வரங்களை கேட்டானோ ஆக அதன் வழிப்படி அவன் ஆயுதங்கள் எடுத்து தாக்கும் நிலை வருகின்றது. அவன் உணர்கொண்டு எண்ணங்கள் அது ஆயுதங்களாக மாறி மற்றவர்களை கொண்டு ரசிக்கும் தன்மையை அங்கே அடைகின்றான் என்பதனை இந்த ராமாயண காவியங்களில் நாம் தெளிவாக காட்டுகின்றது. மனித உடல் பெற்ற பின் இந்த மனித உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதே உணவாக எடுத்துக்கொள்ளும் தன்மை வருகின்றது. பிறரை துன்பப்படுவதை அது ரசித்து தனக்குள் தான் ஆட்சி புரிய வேண்டும் என்று. ஆகவே இந்த மனித உடலில் இனிமையாக மகிழ்ந்து வாழும் ஆறு அறிவுகள் இதுதான். இந்த லோகத்தில் கன்னி பெண்கள் மகிழ்ச்சி செய்யும் நிலைகளை உணர்வாக்கினார். நாம் உடலான இந்த நாம் எண்ணும் உணர்வுகள் அனைத்தும் இந்து லோகமாக மாறுகின்றது. நாம் இந்திரியமாக மாறிய பின் அந்த உணர்வின் தன்மையை அது உருவரும் சக்தி பெறுகின்றது என்பதனை தெளிவாக காட்டுகின்றன. ஆக அசுர குணங்கள் கொண்டு அவன் எடுக்கும் உணர்வு வரப்படும் போது கொலை செய்யும் உணர்வும் அவனை அடிமைப்படுத்தும் நிலையும் இறக்கமற்று தாக்கும் உணர்வுகள் அவன் பெறப்படும் போது இந்த லோகத்திற்கும் அந்த விஷ்ணுவிடம் வரம் கேட்டது பிரகாரம் அந்த அரக்க செயலை உருவாக்கும் அணுக்கள் அவனுக்குள் உருவாகின்றது. மனிதன் என்ற நிலையில் இவனுக்குள் மகிழ்ச்சியும் அடைகின்றது. இன்று ஒரு புலி இறக்கமற்று கொன்று புகித்து அதன் மகிழ்ச்சி வருகின்றது. ஆகவே இதை போல அந்த புலியை போன்ற உணர்வுகள் இவனுக்குள் தோன்றி அரக்க உணர்கொண்டு மற்ற ரசித்திடும் உணர்வுகள் மற்ற மனித இனத்தை அழித்து அவன் ரசித்திடும் உணர்வுகள் அங்கே வரப்படும் போதுதான் இந்த உணர்வின் தன்மை அவனுக்குள் உருவாகின்றது என்பதனை தெளிவாக்க ராவணன் பத்தாவது நிலை அடையும் இந்த மனித உடல் தன் ஆசையின் நிமித்தம் உயிரான ஈசனிடம் அவன் செய்யும் தவறுகள் அனைத்தையும் அவை அனைத்தையுமே அது உருவாக்குகின்றான் வரம் கொடுத்து விடுகிறான் என்றும் அதன்படி கூடிய எண்ணிய நிலையில் பிரம்மமாகும் போது அந்த உணர்ச்சியை ஊற்றி அந்த உணர்வின் தன்மையை மாற்றி அதை இந்த உடலில் அசுர உணர்வுகள் அணுக்கள் வளர்க்கின்றது. ஆகவே அசுர உணர்வுகள் வளர்த்த பின் இந்த மனிதனான உடலை ரூபத்தை மாற்றுகின்றது. விஷ்ணுவும் அதற்கு சிவனும் அதன் தக்கவாறு உட அந்த வரத்தை கொடுத்து விடுகின்றான். ஆக அசுர உணர்வு கொண்டு இந்த உடைத்த இந்த உணர்வு கொண்டு இந்த உடலை விட்டு சென்ற பின் புலியாக பறக்கின்றான். ஆக புலியின் உயிரை விஷ்ணுதான். அவன் இந்த மனித உடலில் அவன் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ மற்றொன்று கொண்டு புசிக்கும் ரசிக்கும் தன்மை பெற்றான். அதன் உணர்வுகள் அந்த இந்திர லோகத்திற்குள் அது உருவெறுகின்றது. ஆகவேதான் தான் இந்திர லோகத்தை மாற்றி அமைத்து தனக்கீழ் வர வேண்டும் என்று இவன் எண்ணி இந்த அகங்காரம் அவன் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை புசித்து மற்றதை அதன் வழி கொண்டு புசித்து ரசித்திடும் நிலையை அவனுக்கும் நுகர்ந்ததனால் புலியின் ரூபத்தை பெற்று புலியின் உயிரும் விஷ்ணுவே, அது நுகரும் உணர்வும் பிரம்மமே. ஆகவே அறக்க உணர்வுண்டு அசுர உணர்வு கொண்ட நிலையும் அங்கு இந்த லோகத்துக்குள் மாற்றி அமைகின்றது. ஆக அந்த அறக்க உணர்வுண்டு இவன் எப்படி இதனை மசி ரசித்தானோ, இதே போல புரிய உணர்வுண்டு அசுர உணர்வுண்டு தாக்கி அதை ரசித்திடும் தன்மை பெறுகின்றான். அது உணர்வின் தன்மை கொண்டு அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடல் அமைகிறது என்ற நிலையை ராமயான காவியங்களில் மனிதன் அசுர குணங்கள் கொண்டான், அடுத்து நாம் எதை உடலை பெறுவோம் என்ற நிலையை இங்கே தெளிவாக்குகின்றது. ஆகவே அவன் இந்த லோகத்தை அவன் கைவிசப்பயிற்றான், இந்திரனும் அவனுக்குள் அடிமையாகிவிட்டான். ஆகவே அவன் எடுக்கும் அசுர உணர்வுகள் அந்த இந்திரியங்களாக மாறும். மாறும் போது இவன் வழிப்படி அவன் எண்ணிய எண்ணங்களோ அதை நிறைவேற்றும் அந்த உணர்வின் வலுவை அவன் பெறுகின்றான் என்பதனை இதை தெளிவாக காட்டி மனிதன் தான் புரிந்து கொள்ளும் அளவிற்கு காவியங்கள் படித்திருப்பினும் காவிய படைப்பு ராமயானத்தை படிக்கப்படும் போது மனிதனின் வாழ்க்கையில் தீமைகள் எப்படி நம்மை மாற்றுகின்றது என்ற நிலைமை இங்கே காட்டுகின்றான். அதே சமயத்து தசரத சக்கரவர்த்தி பத்தாவது நிலை அடைக்கூடிய உயிர் தனக்குள் தன்னை அறியாது நுகரும் உணர்வுகள், தனக்குள் எடுத்துக்கொண்ட சக்திகள், அது தன் இச்சைப்படி கணவனை இணைக்க ஆரம்பிக்கின்றது, தன் குழந்தைக்கு அது கொடுக்க வேண்டும் என்று. ஆக இந்த நாம் எடுக்கும் உணர்வுகள் தனக்குள் குழந்தையாக பிறக்கிறது, அந்த மனைவி ஆகின்றது, தன்னுடன் இணைந்து வாடுகின்றது. உயிருடன் உணர்ந்த இந்த சக்தி தன் மனைவியாக இருக்கப்படும் போது எந்த குணத்தின் தன்மை கொண்டு தனக்குள் இணைந்து அதை இயக்குகின்றதோ அந்த குணத்திற்கு பிறக்கும் குழந்தை அதே குணத்தின் தன்மை தன்னுடைய நச்சை வரும். ஆக தன் குழந்தையதான் தாய் என்ற நிலைகள் வளர்க்க நேரும். ஆகவே தன் உடலுக்குள் எந்த குணமோ அதன் நிலைகள் பிறந்து விடுகிறென்றும் ராமயானத்தில் காவியங்களை தெளிவாகின்றார். நல்லவன் என்று பட்டம் சூட்ட வேண்டும் என்றாலும் தசரதன் தாயாரோ தனக்கு அந்த நிலைகள் உற வேண்டும் என்றும். ஆக சகுனி என்ற நிலைகள் அது கூனி என்ற நிலைகள் வரப்படும் போது அந்த தசரதனுடைய அதாவது பரதனுடைய தாய்க்கு அவன் அந்த வளர்ந்தவள் என்ற நிலை வரும்போது வளர்ந்ததுக்காக அந்த தனக்காக தான் எதன்படி எனக்கு சோறு போட்டதோ அதற்காக வேண்டி உதவி செய்கிறேன் என்று உயர வேண்டும் என்றும் உண்மையின் என உணராதபடி செய்த நன்றிக்காக தன் மனைவியே நீ வளரு என்று தனக்குள் இழுத்துக்கொண்ட உணர்வு எப்படி செயல்படுத்தப்பட்டு ஆகவே தான் இயக்கத்தின் சட்டத்தை மாறி தர்மத்திற்கு மீறி தன் மகனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்றும், மூத்த மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றாலும் தன் மகனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணி ஆக நல்லவனை பெற முடியாத நிலையில் செயல்படுகிறது என்று இந்த உயிர் பத்தாவது நிலை அடையக்கூடிய நிலையும் தான் நுகர்ந்த சக்திகள் விடுப்படாப்படியாக அதை எடுக்கப்படும் போது தான் வழி நடத்த முடியவில்லை என்ற வேதனைப்படுகின்றது. அந்த வேதனை என்ற நிலை வரப்படும் பத்தாவது நிலை அடையும் இந்த உயிர். ஆக வேதனை என்ற உணர்வுகள் அடக்கிய பின் இந்த உடலை வெற்றி சென்ற பின் எதன் உணர்வோ அதன்படி மாற்று சரீரங்கள் எப்படி பெறுகிறது என்ற நிலையும் இதை தான் இங்கே வரும் இந்த உணர்வு. இதே போலதான் அசுர உணர்வு வளர்க்கப்பட்ட பின் இந்த உடலுக்குள் சென்ற பின் இந்த உடல்கள் எப்படி மாறுகின்றது என்றும் இந்த உயிரின் இயக்கங்கள் எப்படி என்றும் ராமயான காவியங்கள் தசரத சக்கரவர்த்தி பத்தாவது நிலை அடையக்கூடியும் பத்தாவது நிலை அடையக்கூடிய இந்த உடல் என்ற நிலையும் உணர்வின் இயக்கங்கள் மாற்றத்தில் எவ்வாறு இயக்குகிறது என்றும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் எவ்வாறு சேர்கிறது என்றும் நுகர்ந்த உணர்வுகள் எப்படி சூரியன் தான் கவர்ந்து கொண்டால் அது சீதா லட்சுமியாக மாறுகிறது என்றும் அதே உணர்வை நாம் நுகர்ந்தால் திரேதா யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக தோன்றுகிறான் என்றும் மகிழ்ச்சி பெறும் உணர்வை எடுத்தால் நமக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வும் நமக்குள் ஒன்றுபட்டு வாழும் தன்மை வருகின்றது. ஆக வேதனை என்ற உணர்வின் தன்மை அதை கவர்ந்து சூரியன் சாந்த சக்தி கவர்ந்தான் திரேதா யுகத்தால் அந்த உணர்வின் தன்மை வாலியாக பிறக்கின்றான். ஆக நாம் வாலி எவரை பார்த்தாலும் தீமை என்ற நிலையை வருவாகின்றது. தனது இச்சை கொண்டு மற்றவர்கள் எண்ணாது இந்த வலிமை மிக்க உணர்வை தான் வெளியிடும் மூச்சலையும் சூரியன் எடுத்துக்கொண்டால் அது வாலியாக மாறுகின்றது. ஆக வேதனைப்படும் உணர்வு வெளிப்படும் உணர்வை சூரியன் கவர்ந்து கொண்டால் அதை நாம் நுகர்ந்தால் திரேதா யுகத்தின் நாராயணன் அது வாலியாக பிறந்து நல்ல உணர்வின் தன்மையை ஏற்கவிடாது தடைப்படுத்துகிறான் என்றும் ஆக சூரியன் இயக்கத்தில் அது கவர்ந்து கொண்ட நிலைகளும் நாம் உற்று நோக்கி உணர்வை பதிவு செய்து கொண்ட பின் அந்த உணர்வு நமக்குள் எவ்வாறு இயக்குகிறது என்றும் மனிதன் வாழ்க்கை பத்தாவது நிலை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலையை காட்டுகின்றன. அதான் ஜனக சக்கரவர்த்தி என்ற நிலையில் ஜனக சக்கரவர்த்தி என்றால் சூரியன் சர்வத்தையும் எடுத்து வைத்திருக்கப்படும் போது ஆக மகிழ்ச்சி பெறும் சீதாவை என்றால் அவன் மண்ணிலிருந்து தோன்றியதால் சீதா என்று அதை எடுக்கின்றான். ஏன்னா உழுகும் போது அது பயிரிடும் போது ஆனால் உழுகும் போது நிலத்திலிருந்து வந்ததுதான் இந்த பெண் என்ற நிலையை காட்டுகின்றான் அந்த சீதா. நாம் மனிதனான நாம் மற்ற தீமைகளை நீக்கிவிட்டு உழுது பயிரிட்டு மகிழ்ச்சி என்ற உணர்வை நமக்குள் தோற்றுவித்து அது உணவாக அது மகிழ்ச்சி பெறும் தன்மைகள் வருகின்றன. ஆக மனிதன் இந்த மகிழ்ச்சியும் இந்த உணர்வின் சத்தை நாம் உணவாக உட்கொள்ளும் போது தன்னுடன் இணைந்து வாழ்கின்றது என்பதனை காட்டுகின்றான். ஆகவே அந்த இணைந்து வாழும் இந்த உணர்வின் சக்தி எவ்வாறு என்பதற்காக வேண்டிதான் மனிதன் பார்த்து தனக்கு உகந்த நிலைகளை உருவாக்கி அது எடுத்தான். அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைதான் சூரியன் எடுத்து வைத்துள்ளது. ஆகவே இதை போல தான் எடுத்துக்கொண்ட மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சீதா லட்சுமி என்று சூரியன் தொடரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் இந்த செடியின் சத்தை அது நுகர்ந்து கொண்டான். அதன் நாம் நுகர்ந்தால் நமக்குள் இணைந்து வாழும் சக்தி வருகின்றது என்பதனை உண்மை உணர்த்துவதற்காக அங்கே ஜனக சக்கரவர்த்தி இந்த சீதாவை எனந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வை எவர் பெற வேண்டும், எப்படி பெற வேண்டும் என்ற உணர்வை உணர்த்தி காட்டுகின்றனர் ராமயாணத்தில். ஆக ஜனக சக்கரவர்த்தி இந்த சீதாவை திருமணம் செய்ய சுயவரத்தை வைக்கின்றார். அவரவர்கள் வருகின்றனர், அவரவர்கள் திறமைகளை காட்டுகின்றனர். காற்றில் விளையும் தாவர இனங்களை நுகர்ந்து வைத்தார், அதே உணர்வை நுகர்ந்தார், அதே வீரிய உணர்வு வருகின்றது. அந்த விஷ உணர்வையை மற்றதை கொண்டுடும் நிலையை வருகின்றது. அதை நுகர்ந்த உயிரினங்கள் எப்படி கொள்ளுகின்றது என்பதனை உணர்கின்றார். அறிவே விஷத்தன்மை கொண்ட மனிதன் நுகர்ந்தான், மற்றவர்களை எப்படி கொண்டு குவிக்கின்றான் என்ற நிலையும், நல்ல உணர்வு தனக்குள் சேராது தடுப்பது என்ற நிலையும் இது விரிவாக்கி காட்டுகின்றான். ஆகவே மனிதன் செய்ய வேண்டியது எது என்ற நிலையை இங்கே வருகின்றான். ஆகவே அன்று ஜனக சக்கரவர்த்தி அவன் சீதாவை திருமணம் செய்ய வேண்டும் என்றான். ஆக இதிலே எவர் ஒருவர் வெற்றி பெறுகின்றனரோ அவரை சீதாவை அந்த சுயவரத்தில் அவர் வெற்றி கொள்ளலாம் என்று. ஆகவே அனைவரும் அவரவரை காண்டிபேட் வைத்து குறிவைத்து தாக்குகின்றனர், அவர் வீரியத்தை காட்டுகின்றனர். ஆனால் ராமனோ தீவை செய்யும் காண்டிபெற்று நாணல் ஏற்றி அதன் உணர்வை குறிவைத்து அதனை தாக்கப்படும் போது ஒன்றை வீழ்த்துகின்றது. ஆகவே பிறரை வீழ்த்தும் உணர்வின் காண்டிபத்தை ஒழித்து விடுகின்றான். ஆக பிறரை புண்படுத்தும் உணர்வின் காண்டிபத்தை ஒழித்து விடுகின்றான். அப்போதுதான் அவன் சீதா என்ற நிலையை தன்னுடன் இணைத்து வாழும் நிலை வருகின்றான். ஆக மகிழ்ச்சி பெறும் உணர்வை தனக்குள் எடுத்தான். இது காண்டிபத்து நாணல் ஏற்றி தாக்கப்படும் மற்றது வீழ்த்துகின்றது. ஆகவே இந்த தீமை செய்யும் காண்டிபத்தை ஒழித்து விட்டான். தனக்குள் அது நுகர்ந்தான், தன்னை அரவணைக்கின்றது. அதுதான் அதை நுகர்ந்தான் கல்யாண ராமா என்று உடலுக்குள் ஒத்து உழைக்கும் நிலையை வருகின்றது. இதைத்தான் காலை நாம் எழுந்த பின் இந்த ராமயணத்து தீமைகளை ஒழித்தவன் துருவ நட்சத்திரம். அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்தெடுக்கப்படும் போது நமது வாழ்க்கையில் எத்தனையோ பகமை கொண்ட உணர்வுகளை நாம் கேட்டறிந்துள்ளோம். தீமைகளின் உணர்வை நுகர்ந்தறிந்துள்ளோம். தீமை செய்கிறார் என்று வேதனைப்படுபவருக்கு கேட்டறிந்து நாம் நுகர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கின்றோம். ஆக நுகர்ந்தாலும் இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்ந்து அந்த அணுவின் தன்மை பெருக தொடங்கி விடுகின்றது. இத்தகைய தீமை நிலைகளை நமக்குள் வளராது. நம்ம ஏசி ஒரு எவரோ வேதனையுடன் பார்த்தோர் உணர்வுகள் நமக்குள் இருப்பினும் இவையெல்லாம் நமக்குள் வராது தடுக்க வேண்டும் என்றால் ஆக இதை சூரியன் கவர்ந்து அன்று வெளிப்படுகின்றது. அதனை நாம் நுகர்ந்து அதை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணினால் அவர்கள் தீமை பகமை உணர்வுகள் அளித்தவர். ஆக அந்த உணர்வின் தன்னை நமக்குள் இழுத்தால் அந்த தீமை என்ற நிலைகளை வளராது, அது அதனுடைய செயலாக்கத்தை இழக்க செய்யும். ஆக இவ்வாறு நாம் எடுத்தால் நம் உடலுக்குள் முந்தைய நிலைகள் எதை எடுக்கணும், இணைந்து வாழும் நிலைகளும் நோயற்ற வாழ்வும் ஆக அருவொழி என்ற நிலையும் சிந்திக்கும் தன்மையும் நமக்குள் எவ்வாறு பெறுகிறோம் என்ற உண்மையினை உணர்த்துவதற்குத்தான் இங்கே கல்யாண ராமன் என்று வைத்தார்.
நம்முடைய காவியங்களில் பெரும்பது எடுத்துக்கொண்டால் அதிலே போர் முறைகளை பற்றி அதிகமாக அதிலே உணர்த்தியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த போர் முறைகளுக்கு உண்டான விளக்கங்கள் அது சரியாக காட்டாதபடி வீர தீரங்களைத்தான் அங்கே நாம் பதிவு செய்து கொண்டமே தவிர நம்ம அறியாது நாம் சுவாசிக்கக்கூடியது பார்த்தது நுகர்ந்தது நம் உடலுக்குள் ஏற்கனவே உருவான இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள் அது இணையப்படும் போது என்ன நடக்கின்றது, அதனுடைய விளைவுகள் எப்படி ஆகின்றது என்பதை சித்தரித்துத்தான் அங்கே போர் முறைகளை காட்டினார். தவிர அது அகத்திற்குள் நடக்கக்கூடிய நிலைகளை அங்கே போர் முறையாக காட்டினால் இங்கே நாம் ஒவ்வொரு அந்த பாத்திரங்களையும் நாம் எண்ணிக்கொண்டு இவர்கள் தவறு செய்தார்கள், அவர்கள் கடவுளுடைய படைப்பு, ஆக இந்த தீமை செய்வோரை அந்த கடவுள் அவர்களை வீழ்த்தினார், அவர்களை சம்காரம் செய்தார் என்று இப்படித்தான் நாம் அதை பதிவு செய்திருக்கின்றோம். ஆனால் குரு இதற்கு இங்கே தெளிவான விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே காட்டப்படக்கூடிய முக்கியமான அம்சங்களை அகசியரை பற்றி நமது குரு சொல்லும் பொழுது அந்த ஒன்று சேர்ந்து வாழும் உணர்வுகளும் இணைந்து வாழக்கூடிய உணர்வுகளும் பகமை இல்லாது ஏகாந்தமாக என்றுமே அருள் ஒளியின் வழியாக மற்றவர்களை மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக, நமக்குள் அந்த மகிழ்ச்சியை உருவாக்கும் உணர்வாக, மகிழ்ச்சியை தோற்றுவிக்கக்கூடிய நிலையாக, மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய நிலைகளாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் ராமாயண காவியம் என்பது நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சந்தர்ப்பவசத்தால் நான் நுகர்ந்ததுக்கொப்ப எப்படி எண்ணங்கள் வருகிறது, எண்ணத்திற்கொப்ப உணர்ச்சிகளும், உணர்ச்சிக்கொப்ப நம்முடைய செயலாக்கங்களும், பின் இந்த செயலாக்கக்கூடிய நிலைகளுக்கு நாம் எந்த நிலை அடைகின்றோம் என்பதை, எண்ணத்தால் உருவான இந்த உடல் என்ற நிலைகளை நாம் திரேதா இந்த உடலுக்குள் நாராயணன் திரேதா யுகத்தில் அவன் சீதா ராமனாக தோன்றுகிறான் என்று இந்த உடலுக்குள் இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்குள் எப்படி தோன்றுகிறது, இதனுடைய தொடராக நாம் எப்படி இந்த வாழ்க்கையை இதன் வழி வாழ்கின்றோம். ஆனால் எண்ணங்களும் உணர்வுகளும் இப்படி தோன்றினாலும் அதனுடைய செயலாக்கங்கள் நாம் போகக்கூடிய பாதையினுடைய தன்மைகள் எப்படி மாற்றுகிறது என்பதைத்தான் இங்கு விரிவாக்கங்களாக சொல்லி, என்றால் நாம் யாரும் தவறு செய்யவில்லை. ஆனால் நாம் தவறு என்றால் இன்று பள்ளிக்கூடத்தில் படிப்பது போன்று ஒரு கேள்விக்கு விடை என்னதான் என்றால் இதை தவறாக எழுதிவிட்டார் என்று, இப்படி தவறு என்றால் நாம் எதையோதான் எண்ணிக்கொண்டிருக்கின்ற, ஆனால் குரு என்ன சொல்லுகிறார் என்றால் நாம் எடுக்கக்கூடிய உயர்ந்த உணர்வு அது சந்தர்ப்ப வசத்தால் எப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாறுகிறது, அதைத்தான் அங்கே போர் முறை என்று காண்பிக்கப்பட்டு அந்த போர் முறையிலே குறிவைத்து தாக்கும் நிலைகள் தான் வருகின்றது. ஆக ஒருவரை ஒருவர் தாக்கிடும் நிலை வருவது போன்றுதான் சந்தர்ப்ப வசத்தால் நாம் நுகரக்கூடிய வேதனைப்படும் உணர்வோ, பயமான உணர்வோ, ஆத்திரமூட்டும் உணர்வோ, பிறர் நம்மை குறையாக சொல்லக்கூடிய உணர்வுகளோ எதுவாக இருந்தாலும் அந்த உணர்வுகளை நாம் உற்று நோக்கப்பட போகும்போது அது குறிவைத்து தான் வருகின்றது. ஆனால் குறிவைத்து நம் மீது மோதினாலும் மீண்டும் அதே உணர்வின் செயலாக்கங்களாக நாமும் அதே உணர்வை எடுத்து நாம் செயல்படுத்தும் பொழுதுதான் அங்கே போர் முறை என்ற நிலை வருகின்றது. ஆக வெளியில் அது பாய்ந்தாலும் அகத்திற்குள் இது போன்ற நிலை வரும்பொழுது நம்மை அறியாதே நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அங்கே சமமான அமைதி ஒன்று சீரான நிலையில் இயங்கக்கூடிய நிலைகள் மாறி அது சிந்தனையற்ற நிலைகளாக வரப்பட போகும்போது நம்முடைய சொல்லுகளும் செயல்களும் செயலாக்கங்களும் மாறிவிடுகின்றது. ஆனால் அந்த அகஸ்தியனோ தான் பெற்ற உயர்ந்த உணவின் சக்தி கொண்டு தான் பெற்ற அந்த உயர்ந்த உணவை தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவன் அந்த ஏகாந்த உணர்வு கொண்டு மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக அதைத்தான் அங்கே வசிஷ்டர் என்று சொல்லுகின்றார். வசிஷ்டர் என்றால் கவர்ந்து கொண்ட சக்தி. இப்ப நாம் யாரும் தவறை செய்யவில்லை என்றாலும் சந்தர்ப்ப வசத்தால் நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அங்கே தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுரு வசிஷ்டர் என்று காட்டுகின்றார். ஆக நாம் சந்தர்ப்ப வசத்தால் ஒன்றை நுகர்ந்தாலும் அந்த உணர்வு கவர்ந்து கொண்ட உணர்வாக அது அமையும் பொழுது பிரம்மகுரு பிரம்மா என்றால் உருவாக்கக்கூடிய திறன் பெற்றது. அது கோபப்படும் உணர்வுகளை நுகர்ந்திருந்தாலும் சரி, அல்லது நம்மை பழிதீர்க்கும் உணர்வாக அவர்கள் குறை சொல்லக்கூடிய உணர்வாக நாம் நுகர்ந்திருந்தாலும் சரி, கவர்ந்து கொண்ட சக்தி நமக்குள் அது இணைந்த நிலையாக அது பிரம்ம குருவாக அதை உருவாக்கிடும் சக்தியாக அதை வழிநடத்தும் குருவாக இந்த உயிருக்குள் அமையப்பட போகும்போது நமது உயிர் அதை உருவாக்கி விடுகின்றது. பின் அந்த குருவின் வழிப்படியே பிரம்ம குருவின் வழிப்படியே அருந்ததி இணைந்து செயல்படக்கூடிய சக்திகளாக உருப்பெற்ற பின் நாம் முதல்ல சொன்ன மாதிரி தவறே செய்யவில்லை என்று சொன்னாலும் இந்த உணர்வுகள் நமக்குள் தவறு செய்யக்கூடிய இயல்பாக நம்மை மாற்றி விடுகின்றது. ஆக இது எல்லாமே குறிவைத்து தாக்கும் நிலையாகத்தான் வருகின்றது. ஏன்னா நாம் அதை உற்று நோக்கவில்லை, அதை கவரவில்லை, அதை சுவாசிக்கவில்லை, அதில் நாம் இச்சைப்படவில்லை, அதை கவரவில்லை என்றால் அந்த உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக மாறாது. ஆக இதைத்தான் இங்கே கல்யாண ராமா என்று காட்டுகின்றாள். ஆக பெரிதொரு மனிதன் அவன் தீமை செய்யக்கூடிய உணர்வை வெளிப்படுத்தினாலும் அதே உணர்வுகளை நமக்குள் அரவணைக்காது, அதை மாற்றி அமைத்து மகிழ்ந்து வாழக்கூடிய உணர்வுகளாக அது இணைந்து வாழச் செய்யும் உணர்வாக அங்கே எதிர்ப்பதமாக வருகின்றது, எதிர்நிலையாக வருகின்றது. அதை மாற்றி அமைக்க அருள் ஒளியின் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி அந்த உயிரோடு ஒன்றிய நிலைகளாக அந்த அகஸ்தியன் அவனை பின்பற்றி சென்று வரும் சப்தரிஷி மண்டலங்களாக அவள் எப்படி ஒன்றி வாழ்கின்றார்களோ, இணைந்து வாழ்கின்றார்களோ, பகமை இல்லாத வாழ்கின்றார்களோ, ஏகாந்தமாக வாழ்கின்றார்களோ, அந்த அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் உருவாக்கி கொண்டால் அது வசிஷ்டர், அது தசரத சக்கரவர்த்தி பிரம்மகுரு என்ற நிலையாக அருந்தது இணைந்தே வாழும் சக்தியாக, இணைந்தே வளர்த்திடும் சக்தியாக. ஏன்னால் அவர் தவறு செய்யக்கூடியவர்கள், நம்மை குற்றம் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் தவறு செய்பவர்கள், தீமை செய்பவர்கள், தவறானவர்கள் என்று எண்ணுவதற்கு மாறாக அவர்களுக்குள் அந்த உயர்ந்த உணர்வுகள் பாய வேண்டும், அவர்கள் தெரிந்த சிந்தனை பெற வேண்டும், அவர்கள் உயர்ந்த எண்ணங்கள் வர வேண்டும், அவருடைய செயல்கள் நாளைக்கு மற்றவர்களை புனிதப்படுத்தும் வழியாக அந்த உணர்வுகளை நாம் இணைத்து அருள் ஒளியின் உணர்வை நமக்குள் பெற்று அந்த உணர்வு அங்கு இணைத்து வாழ செய்யக்கூடிய சக்தியாக வரப்படப்போம் அவருடைய தீமை நமக்குள் வருவதில்லை, அது வசிஷ்டர் என்று கவர்ந்து கொண்ட சக்தியாக அவருடைய உணர்ச்சிகள் நம்மை இயக்குவதில்லை. எத்தனை குருநாதர் இங்கே சொல்லி அந்த அகஸ்தியன் அவரை பின்பற்றி சென்றவர் அனைவருமே இது போன்ற உணர்வுகளை அவர்கள் செயல்படுத்தி அவர் வசிஷ்டர் அருந்ததியும் போன்று கணவன் மனைவியாக இந்த உயர்ந்த உணர்வை கவர்ந்திடும் சக்தியாக ஒருவருக்கொரு விளைவித்து அந்த உணர்வை நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்திடும் நிலையாக அனைவரையுமே மதிக்கக்கூடிய பண்புகளாக அவர் விளைவித்து சாவித்திரி என்றுமே அது எம்மிடம் இருந்து கணவனை மீட்டினல் என்று இன்னொரு உடல் பெறும் நிலைகளை மாற்றி அமைத்து அவர் என்றுமே ஏகாந்த நிலைகளாக அவர்கள் வாழ்ந்து வளர்ந்துள்ளார்கள். அந்த நிலைகளை நாம் இந்த வாழ்க்கையிலே பெற்று அவர்களைப் போன்றே நாமும் அந்த ஒன்றி வாழும் நிலையாக இணைந்து வாழும் உணர்வுகளாக மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளாக நாம் செயல்படுத்த வேண்டும். இதுதான் இங்கே இந்த உபதேச வயலாக நமக்குள் அந்த இணைந்து பகமில்லாது ஏகாந்தமாக ஒன்றி வாழும் நிலைகளாக அனைவரையும் அரவணைத்து செயல்படும் சக்தியாக என்றால் அனைவரையும் அரவணைத்து என்றால் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உடந்தையாக அல்ல, அவர்களுக்குள் அருள் வழி கிடைக்க வேண்டும், அவர்களை சிந்தித்து செயல்படும் திறன் பெற வேண்டும், அவர்கள் புனிதமான வாழ்க்கை வாழ வேண்டும், அவருடைய செயல் மற்றவர்களுக்கு நல்லதாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களுடன் நாம் இணைந்துதான் இருக்கின்றோம். ஆனால் அவருடைய உணர்வின் இயக்க செயலாக்கங்கள் நம்மை மாற்றுவதில்லை, மாறாக நம்முடைய உணர்வுகள் அவர்களுக்குள் நல் உணர்வுகளாக பாயப்பட போகும்போது அந்த உணர்வுகள் நமக்குள் இணைந்து வருகின்றது, எதிர்ப்பதமாகுவதில்லை, பகமை ஆகுவதில்லை, வேதனைப்படுத்தும் செயலாக வருவதில்லை. அவர்கள் துன்புறுத்தும் உணர்வை வெளிப்படுத்தினால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அங்கே மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளாக வரப்பட போகும்போது நமக்குள் அந்த உணர்வு வந்து துன்புறுத்தும் சக்தியாக விளைவதில்லை. இதன் கூட இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
நமது வாழ்க்கையில் எத்தகைய தீமையின் உணர்வு நாம் கேட்கிறோம், சந்தர்ப்பத்தால் நாம் தவறு செய்யாமலேயே பிறருடைய தவறுகளையும் பிறர் வேதனைப்படுவதையும் நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வு நமக்குள் அதனதன் வலிமை கொண்டு நமக்குள் அது அதன் வீரிய உணர்கொண்டு நமக்குள் அந்த தீமைகளை உருவாக்கும் நிலையும் நல்லவர்களை கொண்டு குவிக்கும் நிலையும் குறிவைத்து தாக்கும் நிலையும் நல்லவர்கள் மடியும் நிலையும் வருவதிலிருந்து நாம் மீட்டுக் கொள்ள இத்தகைய நிலைகளை சமப்படுத்தி உணர்வினை ஒளியாக மாற்றி அருள் என்ற உணர்வை காலை துருவ தியானத்தில் தான் பெற்று தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்றும் இந்த உணர்வினை வளர்த்து நாம் பார்த்தோர் குடும்பங்கள் அனைத்தையும் அவர்கள் மகிழ்ச்சியின் அன்பட்டத்தில் வாழ வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்த்து வாழ வேண்டும், உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்று இவ்வாறு எண்ணுவார் என்றால் தான் நுகர்ந்த உணர்வுகள் தன் உடலுக்குள் அணுவாகி தனக்குள் வரும் தீவிகளை மாற்றி பேரருள் என்ற உணர்வினை உருவாக்கி ஆக தன் உடலில் இணைந்து வாழும் உணர்வும் இந்த உடலுக்கு பின் என்றும் இந்த உயிர் எனவும் நம் உடல் உள்ள அணுக்களும் இணைந்து வாழும் துருவ நட்சத்திரமாக கல்யாண ராமனாக நம் எண்ணங்கள் மற்றொரு நிலைகளை தீமை அகற்றும் உணவாக இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்வதும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையை நாம் அடைய முடியும் என்பதுதான். ஆக நுகர்ந்த உணர்வு எண்ணத்தை கொண்டு நாராயணன் ஆக திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றினான். ஆகவே சூரியனிலிருந்து வெளிப்படும் உணர்வினை வெளிப்படும் உணர்வை சூரியன் கவர்ந்தான், அதை நவன்தான் நமக்குள் தீமைகளை அகற்றி வைத்து நம்முடன் இணைந்து வாழும் சக்தியாக மாறுகின்றது என்பதனை தெளிவாக காட்டுகின்றது. ஆக நம அகசின் தன் கண்ட உணர்வை நாமும் அதை நாம் அறிந்து அந்த உணர்வின் சக்தியை நாம் தெரிந்து நம் உடலுக்குள் இந்த உண்மையின் உணர்வை பகமையான உணர்வுகள் அது வளராது, அவரும் ஞானத்தின் உணர்வை தனக்குள் சேர்த்து நமக்குள் பகமை என்ற உணர்வு இன்று காரம் புளிப்பு இனிப்பு என்றிருந்தாலும் இதையெல்லாம் சமப்படுத்தும் போது எப்படி சுவைய வருகின்றதோ இதை போல நாம் பிறருக்கின்ற தீவின் உணர்வுகளை அது வெறுக்க அவர்களுக்கும் அந்த அருஞானம் பெற வேண்டும் என்றும் அவர் பொருட்கண்டு உட்பட்டு செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வை எண்ணினார். நமக்குள் இருக்கும் உணர்வுகளும் ஒன்று சேர்த்திணைந்து அது தணிந்து நமக்குள் ஒத்துழைக்கும் உணர்வுகள் அதை விளைகின்றன. ஆகவே எதனின் உணர்வை நாம் நுகர்ந்தமோ அந்த உணர்வின் அணுக்கள் பிறந்தான் நாம் உடலை விட்டு நகர்ந்தான் எதனின் உணர்வின் தன்மை பெற்றதோ அந்த உணர்வின் ஒளியாக ஒளியின் சரீரமாக அந்த ஈர்ப்பு வட்டத்தில் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து வாழலாம் என்பதனை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும். ஆக தன்னில் கண்டுணர்ந்த அகசியம் விண்ணின் ஆற்றலையும் தன்னில் எப்படி இயக்கிறது என்றும் ஆக ஒவ்வொரு உயிரினங்கள் எப்படி இயங்குகிறது என்றும் தன்னில் தான் கண்டுணர்ந்த அவன் உணரும் ஒளியாக மாறிய அந்த அரும்பெரும் சக்தியை நாமும் பெறுவோம். நாம் பெற வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அந்தரி போன்று வசிஷ்டர் என்றால் கவர்ந்து கொண்ட சக்தி. இப்ப நான் கோபிக்கிறேன் என்றால் அந்த கோபித்தின் உணர்வு ஒருவர் கோபிக்கிறார் என்றால் நான் என்னத்தான் நுகர்ந்தால் அது எனக்குள் வருகின்றது. ஆக இந்த கோபமான உணர்வுகளும் தனக்குள் உருவாகின்றது. அதனால்தான் ராமாயணத்தில் வசிஷ்டர் என்று பிரம்ம குரு அதாவது உருவாக்கும் குரு என்று நாம் எதை கவர்கின்றமோ நமது உயிர் அதை உருவாக்கும் அந்த உணர்வின் குருவாக அமைகின்றது. ஆக எந்த குணத்தின் தன்மை இணைகின்றமோ அதனுடன் அந்த குணத்தின் சக்தியாக நமக்குள் இயக்குகின்றது. நாம் வசிஷ்டரும் அறிந்ததே தனக்குள் கவர்ந்து கொண்ட குணத்தின் உணர்வின் சக்தி எதுவோ தான் கவர்ந்து கொண்ட உடலானாலும் ஆண்பால் என்றும் அதற்குள் இயக்கும் சக்தி இந்த பெண்பால் என்ற நிலைகள் எவ்வாறு இயக்கிறது என்றும் ஆக வசிஷ்டர் யாருக்கு தசரத சக்கரவர்த்தி பிரம்மகுருவாக இருக்கின்றார். ஆக நாம் நுகர்வது எதுவோ இந்த உணர்வு பல கோடி சரீரங்களில் மனிதனாக உருவாக்கிய அதில் வரப்படும் போது நாம் எண்ணீர் எதுவோ பிரம்மகுருவாக மாற்றுகின்றது. ஆகவே இதைப்போல தன் உணர்வின் தன்மையை ஆக விண்ணுலக ஆற்றலை நஞ்சினை வென்றிடும் உணர்வினை தனக்குள் கவர்ந்து கொண்டதால் அவனுக்குள் எந்த உண்மையின் உணர்வை கவர்ந்து கொண்டான அகசியம் அது பிரம்ம குருவாக இருந்து ஒளியின் சரீரமாக இன்று உருவாக்கி அவன் எடுத்துக்கொண்ட தீமைகள் அகற்றிடும் அருண்சக்தி தன்னுடன் நினைத்தால் வசிஷ்டரும் அறிந்தது போல வாழ்ந்து நலாயினி போன்று ஆக கணவன் மனைவியை மதிப்பதும் மனைவி கணவனை மதிப்பதும் இருவுணரும் ஒன்றி வாழ்ந்த பின் இருவுயிரும் ஒன்றி வாழும் நிலை வருகின்றது. சாவித்திரி யமனிடமிருந்து தன் கணவனை மீற்றினார். கணவன் மனைவியும் இரண்டரை கலந்தால் இன்னொரு பிறவிக்கு போராது தன் நிலையை தன்னுடன் இணைத்து ஆக உணர்வின் ஒளி என்ற உயிர் எப்படியோ அதே போல உணர்வின் அணுக்களை உருவாக்கி இன்று பிறவியில்லா நிலையில் அடைவதுதான் கடைசி நிலை என்ற நிலையில் ராமியான காவியங்கள் இதை தெளிவாக கூறுகின்றது. ஆக உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு உருவாக்குகிறது என்றும் ஆக உருவம் அமைத்து ஆக கவரும் நிலைகளும் நுகர்ந்த உணர்வுகள் உடல் மாற்றங்களும் நம் போர் முறைகளும் எவ்வாறு வருகிறது என்றும் நம் உடலுக்குள் எவ்வாறு போர் முறைகள் நடக்கிறது என்றும் இந்த உணர்வுகள் நமக்குள் எப்படி தீமைகள் விளைவிக்கிறது என்றும் இதிலிருந்து நாம் எவ்வாறு விடுபட வேண்டும் என்ற நிலையை சித்தரித்து நுகரும் உணர்வுகள் எவ்வாறு எண்ணமாகின்றதான் சீதா சுவை. ஆக துருவ நட்சத்திரத்திலிருந்து மகிழ்ச்சி பெறும் உணர்வை நாம் நுகர்ந்தான் நமக்குள் பகமை உணர் மாற்றி கல்யாண ராமனாக எண்ணங்கள் உருவாக்கும் அமகிழ்ந்து வாழும் நமக்குள் ஒன்று சேர்த்து வாழும் பிறவியிலா நிலை அடையும் மகிழ்ச்சி பெறும் உணர்வினை ஆக தனக்குள் கவர்ந்து கொண்ட சக்தி அந்த சீதா தனக்குள் அருந்தறியாக இருந்து ஆக என்றும் பிறவியிலா நிலை என்ற நிலையை அடைய செய்யும் அந்த அருளை நாம் பெற முடியும் என்பதற்குத்தான் அன்று அகசின் கண்ட உணர்வின் தன்மையும் அவனில் வெளிப்பட்ட உணர்வின் தன்மையும் நீங்கள் பெற வேண்டும். உலகையும் உலக இயக்கமும் உங்கள் உடலுக்குள் எப்படி இயக்குகின்றனரையும் அகண்ட அண்டமும் பேரண்டத்தை உணர்ந்த அவன் அவனில் கண்டுணர்ந்த உண்மையும் உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாக்கப்படும் போதும் நீங்களும் அகண்ட அண்டத்தில் விளையும் உணர்வை உங்களுக்குள் விளையச் செய்யும் அகண்ட அண்டத்தில் வரும் நஞ்சினை வென்றிடும் உணர்வும் ஆக நஞ்சினை வென்ற உணர்வு உங்களுக்குள் பதிவாக்கி இதை துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்தால் சீதா ராமனாக ஆக நமக்குள் மகிழ்ச்சி பெறும் நிலையாக ஆக இணைந்து வாழும் சக்தியாக துருவ நட்சத்திரத்தின் நாம் சப்தரிஷி மண்டலங்க ஆறாவது அறிவு ஏழாவது நிலையாக பெற முடியும். ஆகவே அதை பெற வேண்டும் என்று உங்களுக்குள் பிரார்த்தித்து இதனை நீங்கள் உங்களுக்குள் அந்த அரும்பெரும் சக்தியை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.
குருநாதர் இந்த உபதேசத்திலே தியானத்தை கடைபிடிப்போர் ஒவ்வொருவரும் தியானத்தின் வலுகொண்டு உயர்ந்த உணர்வுகளை பெற்று அவரவர்கள் தங்களுக்குள் வீரிய வித்தாக விளைய வைத்து ஒளியான உணர்வுகளை வளர்த்து கொண்ட பின் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். உண்மையின் உணர்வுகளை நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த உணர்வுகளை ஓதி அவர்களுக்கும் இந்த நல்ல உணர்வுகளை பிறவியிலா நிலை அடையக்கூடிய அந்த உன்னதமான உணர்வுகளை ஊட்ட வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். அவர் தியானத்தும் இது போன்ற கூட்டு தியானங்களையோ அதுபோன்று சீரமைத்து அவர்கள் வீட்டிலே ஒரு பாலையோ நீரையோ வைத்து கூட இந்த தியானத்தை மேற்கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும், உடல் முழுவதும் பலர வேண்டும், உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அனைவரையும் தியானிக்கும்படி அந்த சக்தியை எடுக்கும்படி செய்தால் அந்த நீரிலோ அல்லது அந்த பாலிலோ நறுமணங்கள் வரும். அங்கே உள்ளோர் உடல் நலக்குறைவோ ஏதாவது குறைபாடு இருந்தால் அதில் சில கசப்பான உணர்வுகள் கூட அந்த நோயை நீக்கக்கூடிய சக்தியாக அதில் படர்ந்து அதை நீங்கள் உட்கொண்டால் அந்த நோயை நீக்கக்கூடிய தன்மையும் வரும் என்று நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள். இது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவர் அதை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லும் வாய்ப்பாக குருநாதர் அங்கே முதலே டிவியில பேசும்பொழுது இதை வளர்க்கக்கூடிய முறைகள் எப்படி நீங்களும் இதுபோன்று வளர்ந்து மற்றவர்களுக்கும் இதனுடைய விரிவாக்கங்களை எடுத்து சொல்ல வேண்டும், இது வளர வேண்டும். இது வளர வளரத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும் நிலை வரும்பொழுதுதான் இது நல்ல நிலைகளை நாம் இந்த பலன்களை அனுபவிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்று குரு இதிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆனால் அவரவர்கள் இந்த உணர்வுகளை பெறக்கூடிய தகுதியாக ஒவ்வொருவருக்கும் இந்த உயர்ந்த உணர்வுகளை ஊற்றி இந்த உலகில் இருக்கக்கூடிய மதபேதம் இனபேதம் மொழிபேதம் அரசியல் பேதம் சிந்தனையற்ற உணர்வுகளை ஒருவர் மொத்தமாக இருந்து அவர் சொல்லி அடுத்தவர் கேட்கும் நிலை இல்லாதபடி அவரவர்களுக்கு நீங்கள் இந்த உணர்வுகளை நீங்கள் உங்களுக்கு கிடைத்த அந்த உயர்ந்த உணர்வின் தொடர்பு கொண்டு அந்த ஆற்றல் மிகுந்த சக்திகளை பெற்று அவரவர்கள் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த நல்பாதையை காண்பித்து இந்த உலகம் நலம் பெற வேண்டும், இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அறிஞானம் பெற வேண்டும், அருள்வழி வாழ வேண்டும், எல்லோரும் இந்த உலகை காத்திரம் அரும்பெரும் சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த மூச்சலைகளை ஒவ்வொருவரும் இது அவரவர்கள் இதை எடுத்து பதிவாக்கி விளைய வைத்து அலைகளை பரப்பினால்தான் இது ஏகோபித்த நிலைகள் அனைவருக்கும் இந்த பங்காக அவரவர்கள் தங்களை காத்திடும் நிலையாக இந்த உலகம் முழுவதும் இந்த உயர்ந்த உணர்வுகள் பரவும். குருநாதர் காட்டிய வழியில் நாம் அனைவருக்கும் இந்த சக்தியை பெறக்கூடிய தகுதியாக நாம் இதை வளர்ந்து காட்ட வேண்டும், நாம் இதை செயல்படுத்த வேண்டும். அதற்குத்தான் இதை உங்களுக்குள் இதை செயல்படுத்தினு நான் இதை மற்ற பத்திரிகையிலோ இவைகளிலோ கூட அதிகமாக இது விளம்பரம் கொடுக்கிறது. காரணமே நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் வளர்ந்து இந்த உணர்வுகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இதையெல்லாம் அக்காலங்களில் இதை செயல்படுத்தினேன். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தியானத்தின் வலுவை நீங்களும் பெற்று மற்றவர்களுக்கு இதை எடுத்து நீங்களும் தயாராகி அடுத்தவர்களையும் அந்த தயார்படுத்தக்கூடிய நிலையாக இதை செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் குரு. அவர் இந்த உலகம் முழுவதும் நலம் பெறுவதற்குண்டான வழிமுறைகளையும் உலக மக்களை காத்திடும் சக்தியாக ஒவ்வொருவரும் விளைய வேண்டியவருடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய வழிமுறைகளையும் சொல்லி நாம் அனைவரும் குரு அவருடைய இட்ட பணியை சேவையாக செய்து நம்மையும் காத்து மக்களுக்கும் இந்த நல்வழியை அவர்களுக்கும் எடுத்து கூறி அவர்கள் தங்களையே காத்திடும் நிலையாக அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பெற்று அவர்கள் குடும்பத்தை அவர்கள் அருகில் இருப்பவர் அவர்களையும் இதுபோன்று நல் பாதைகளை நல் வழிகளை காட்டிடும் சக்தியாக வளர்க்க வேண்டும். அதை நாம் வளர்ப்போம் என்ற நம்பிக்கையுடன் அந்த வழிமுறைகளை இதிலே காட்டியுள்ளார்கள்.
நாம் வளர்க்கப்படி எடுத்த தியானத்தின் வலுவை பெற்று அவரவர்கள் வாழ்க்கையில் இனி பிறவியில்லா நிலை அந்த நிலை அடைய நாம் இதை அனைவரும் போதித்தல் வேண்டும். உதாரணமாக இப்ப நீங்கள் கேட்டுணர்ந்தோர் அனைவருமே இதே போல மற்ற நண்பர்களுக்கும் சொல்லி அந்த குடும்பங்களுடைய நிலைகளை நல்லபடியாகவும் இதே போல துருவ தியானத்தில் அவர் இருக்க செய்யுங்க, அந்த பாலை வைத்து பூஜிக்க செய்யுங்க, இதே போல தியானம் இருந்த பின் அந்த பாலை எடுத்து குழந்தைகளுக்கு கல்வி வர வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும் என்று என்னை கொடுக்கும்படி செய்யுங்க. ஆக இதே போல அந்த குடும்பங்கள் அதே போல செய்தால் வந்தால் பாலில் நல்ல நறுமணங்கள் வரும். பால் இல்லை என்றாலும் அந்த நிமிடம் நல்ல தண்ணீரை வைத்து விடுங்கள், ஆனால் பாலை காய்ச்சி தான் வைக்க வேண்டும். நல்ல நீரை வைத்து இதே போல தியானித்த பின் அது மற்றவர்களுக்கு அருதை செய்தால் சில நேரங்களில் நோய் இருந்தால் அந்த நீரே கசப்பாக இருக்கும், மருந்தாக மாறும், அவருடைய நோய்கள் மாற்ற இது உதவும். இதே போன்று மக்களுக்கு நீங்கள் தெளிவாக்கி இந்த உணவினை பெரும்படி செய்யுங்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உலகம் நலம் பெற வேண்டும், உலக மக்கள் ஒன்றுபட வேண்டும், அந்த அருஞானம் பெற வேண்டும், அவர்கள் பெறவில்லா நிலை என்றும் அந்த அருள்சக்தி பெற வேண்டும் என்றும் இயங்கி பெறச்சி இதையெல்லாம் நமது வாழ்க்கையில் நாம் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்றால் நமக்குள் எண்ணங்கள் ஒன்றாக்கின்றது உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் திறன் பெறுகின்றது. ஆகவே இன்று ஒளிபரப்பாகும் அதாவது எல்லோருக்கும் பெற வேண்டும் என்று சொன்னதுடைய நோக்கங்கள் இப்ப இதற்கு முன் பத்திரிகை வாயில் கூட நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை. காரணம் நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தியானத்தில் வந்தவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்தவர்களுக்கு சொல்ல திறன் பெற்ற அந்த நிலை உணர்ந்துதான் நான் டிவிகளை பேச தொடங்கியதும் அது கேட்டுணர்ந்தவர் உங்களுடன் கேள்வி கேட்டால் அதுக்கு சரியான விளக்கங்கள் தர செய்வதும் அவர்களை ஓரளவுக்கு அந்த நன்மை பெற செய்யக்கூடிய சக்தி எடுத்துச் சொல்லும் நிலைகளும் மக்களுக்கு மன உறுதி கொண்டு அவர்களுக்கு தெளிவான உணர்வு நீங்கள் சொல்லும் போது இது பதிவாகி அவர்கள் இணைக்கும் போது அவர்களுடைய தீமைகள் அகற்றும் வல்லமை பெறும் அந்த திறமை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். அதன்படி உபதேசத்தை நான் வெளிப்படுத்தும் போது மற்றவர்கள் உங்களை அணுகி கேட்டால் இதை செய்ய செய்யும். நீங்கள் இதே போல இன்று தொடர்ந்து 30 நாளைக்கு 9-15 நாள் கழிந்து விட்டது, நீங்கள் தொடர்ந்து கொஞ்ச நாள் இருக்கின்றது, அதற்குள் நீங்கள் அதை இந்த உண்மையின் உணர்வை அறிய செய்யவும் அந்த உணர்வின் தன்மை பெற செய்ய முடியும். இப்ப அந்த டிவி முன் உட்கார்ந்தாலும் புதுதாக வந்தவர்களுக்கும் அது உற்று நோக்கும் போது அந்த உணர்வுகள் பதிவாகும். அவர் உடலில் எப்படி உணர்ச்சிகள் வருவதையும் பார்க்கலாம். அவர் உடல் உள்ளிருந்து பெற்ற மற்ற ஆவி நிலைகள் இருந்தால் அந்த உணர்வின் நிலைகளை அங்கே மாற்றமான நிலைகளும் பார்க்கலாம். அந்த டிவி நிலைகள் பிறந்த உணர்வுகளை கலந்தாலும் அவர் உடல் உள்ள தீய சக்திகளுக்கு அது எதிர்நிலை ஆவதனால் அவருடைய சில இந்த வலுவான நிலை கொண்டு அது அடுக்கும் உணர்ச்சிகள் அது உணர்வுகளை அங்கே அறியலாம் என்று நீங்கள் சொல்லும். ஆகியதை உற்று நோக்கி இந்த 30 நாளும் கேட்டு உணர்ந்தால் அவர் உடல் உள்ள தீமை சக்தி குறைந்து அருள் என்ற உணர்வை பெருகும் இது உதவும். ஆக நீங்கள் எடும் மூச்சலைகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் நிலையாக வர வேண்டும். இதை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லும். ஆகவே சந்தர்ப்பம் இருந்தால் இன்னும் கூட ஒரு சில நாளைக்கு கூட என்றால் 5 நிமிடமே கிடைக்கின்றது, அதை வைத்து நாம் சில நிலையை செய்வோம். இனி சந்தர்ப்பம் கிடைத்தால் அரை மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் ஆவது ஆக இயற்கும் உண்மை நிலைகளை எடுத்துச் செல்லவும் மக்கள் மனதில் பதிவு செய்யவும் அதை உற்று நோக்கி உணர்வு அருளை பெறவும் இருளை அகற்றும் திறன் பெற செய்ய நீங்களும் தயாராக இருந்து நாம் இங்கே வந்து அவர்கள் சந்திக்கும் சந்தர்ப்பம் நகர்ந்தாலும் ஆங்காங்கு உள்ளவர்கள் நீங்கள் எடுத்துரைத்து அவர்களுக்கும் இந்த விளக்கங்களை கொடுத்தால் அவர்களும் நன்மை பெற இது உதவும். ஆகவே இந்த உலகில் மதவேதம், இனவேதம் என்று மொழிவேதம் என்றும் அரசியல் வேதம் என்றும் அரசியல் வேதத்தால் மத நிலைகளும் அது இனவேதங்களும் அதிகமாக உருவாக்கப்பட்டு இன்று உலகில் நம் நாடு மட்டுமல்ல உலக நிலைகளிலேயே இத்தகைய சீரழிவு நிலையை உருவாக்கி கொண்டுள்ளது. இதிலிருந்து மீட்டிட இதை போல நாம் தியானத்தால் வெளிப்படும் உணர்வுகளும் ஆங்காங்கு நினைப்படுத்தும் போது நகர்ந்தறிந்து அவர்களை காக்கும் நிலையும் அவரை காக்கும் உணர்வு விளைவித்து அவர்கள் வெளியிடும் உணர்வுகளையும் மக்கள் சகோதர உணர்வுடன் வாழ்ந்துட இது உதவும். ஏனென்றால் பகமை உணர்வு பத்திரிகை வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் சினிமா வாயிலாகவும் பகமை உணர்வுகளை உருவாக்கும் நிலையும் தான் எதிரிகளை வீழ்த்தும் முறையில் தான் வருகின்றதை தவிர தாயம் கொண்டு தாக்கும் நிலைதான் எதிரிகளை வைக்கும். அருள் என்ற உணர்வின் தன்மை பற்றி நமக்கு வரும் தீமைகளின் உணர்வை அடக்கும் நல்லமை ஞானிகள் காட்டிய நிலைகள் அனைவரும் கரைச்சிதான் அவர்கள் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மை. மனிதனான நாம் சகோதர உணர்வுடன் வாழ்ந்திடவும் இது உதவும். இதை செய்வதற்கு நீங்கள் முற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன்.